தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹம். குருவே சர்வலோகானாம் விஷஜே பௌரோகிணாம் நிதியே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தியே நமஹம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பிற்கும் மகா பெரியவா அடி போற்றி. ஒரு வாட்டி வந்து ஸ்காந்த புராணம் ஆரம்பிச்சு ஸ்காந்த புராணம் சொல்லிட்டு இருக்கோம். ஸ்காந்த புராணம்ங்கிறது வந்து இருக்கிறதுலயே பெரிய புராணம் ஸ்காந்த புராணம். 100,000 கிரந்தம் இருக்கு ஸ்காந்த புராணத்துல. அந்த ஸ்கந்த புராணத்துல வந்து நம்ம ஏன் 100,000னா ஒரு ஒரு பெரிய எல்லாத்தையும் கவர் பண்றது. ஸ்காந்த புராணம் வந்து ஒரு க்ஷேத்திர மகாத்மியம், எல்லா க்ஷேத்திரங்களுடைய மகாத்மியங்கள், தீர்த்த மகாத்மியங்கள், அதனால நிறைய கவர் பண்றது. 6 காண்டமா அதை வந்து 6 காண்டமா இருக்கு ஸ்கந்தம். 6 காண்டம்னாக்க பிரம்மகாண்டம், வைஷ்ணவ காண்டம், மாகேஸ்வர காண்டம், ரேவா காண்டம், அவந்தி காண்டம், காசி காண்டம்னு 6 காண்டமா பிரிச்சு ஸ்காந்த புராணத்தை சொல்லியிருக்கா. அதுல நாம வந்து பாக்குறது வந்து மாகேஸ்வர காண்டத்துல, அதுவும் முருகனுடைய பத்தி தான், அதை பத்தி தான் பாக்குறோம் இந்த வாட்டி. அதுல இந்த மாகேஸ்வர காண்டத்துல, அதாவது இப்ப போன வாட்டி என்ன பார்த்தோம்னா தக்ஷ யஜ்யம் பார்த்தோம். தக்ஷ யஜ்யத்துல வந்து தக்ஷனுக்கு மகளாக சாட்சாத் பராசக்தி பார்வதி தேவி தாக்ஷாயினியா பிறந்து, அந்த தக்ஷன் வந்து சிவத்தீட்டுன்னா சிவனை வந்து நிந்திக்கிறான். சிவனை நிந்திச்சா அந்த சிவத்தீட்டுனால நம்ம பிறந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு சிவத்தீட்டு உடையவன்கிட்டேந்து இந்த உருவான இந்த இந்த சரீரம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு தாக்ஷாயணி நெருப்புல மறைஞ்சு போயிடுறா, அக்னியில மறைஞ்சு போயிடுறா. இப்ப பார்வதி தேவியா பிறக்க போறா. ஏன்னா சிவபக்தன், சிவனையே வேண்டின்னு இருக்கிற ஒரு பக்தனுக்கு நம்ம மகளா பிறந்து பரமேஸ்வரனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி பர்வதராஜகுமாரியா பிறந்து பார்வதியா இருந்து அடைய போறான். ஆனா ஆக்சுவலா பார்த்தாக்க சாட்சாத் பராசக்தி ஈஸ்வரனை விட்டு பிரியறதே கிடையாது. அது எல்லாமே ஒரு பிரிடா. அதாவது எப்படின்னா, ஒரு எப்படி ஒரு சூரியனை விட்டு கிரணங்கள் பிரியறதே இல்லையோ, சூரியன் தனி, கிரணங்கள் தனி, சூரியனோட ரேஸ் தனின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா. அது மாதிரி எப்படி ஒரு ராமரை விட்டு, முன்னாடி வால்மீகி சொல்லியிருக்கேன் ராமாயணத்துல, ராமரை விட்டு சீதை பிரியறதே கிடையாது. சீதையை வந்து ராவணன் தூக்கின் போனதோ, தூக்கின் போய் வச்சா மாதிரி காமிச்சு, அதுக்கப்புறம் ராமர் சண்டை போட்டு அப்புறம்தான் சீதை வந்து ராமரோட சேர்ந்தாங்கிறதெல்லாம் ஒரு ஒரு லீலா நாடகம் தான். அது வந்து சாட்சாத் சீதை வந்து பிரியமாட்டான். அது மாதிரி ஈஸ்வரனை விட்டு ஈஸ்வரி என்னைக்குமே பிரியறது கிடையாது, அப்படியே ஒன்னாதான் இருக்கா. அதுக்கு ஆரம்பிக்கணும்னா அதை வந்து கிளியரா சொல்லணும் அப்படின்னு சொன்னா வேதாந்தத்துக்கு போகணும், உபநிஷத்துக்கு போகணும். உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வேதாந்தங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பிரம்மஸ்வரூபம் சாட்சாத் பிரம்மம் இருக்கு இல்லையா, பரபிரம்மமா எங்கும் வியாபிச்சிருக்கிற பிரம்மம் இருக்கே, அந்த பிரம்மம் சத்தானது, அது அதுக்கு வந்து நிர்குணமா இருக்கு அப்படிங்கறதுதான் வேதாந்தம். நிர்குணம் தான் என்ன, ஒரு ஒரு வேதா ஒரு பரபிரம்மத்தை டிஸ்கிரைப் பண்ணோம்னா, பிரம்மமாகிய பரபிரம்மத்தை டிஸ்கிரைப் பண்ணோம்னா எல்லா விசேஷங்களையும் தவிர்க்கிறது. விசேஷங்கள் தவிர்க்கிறதுனா என்ன அர்த்தம்னா, ஒரு குணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு ஒரு பரபிரம்மத்தை ஒருத்தர் டிஸ்கிரைப் பண்றான்னா அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவான், அனாமமாய் அரூபமாய் அக்ஷரமாய் அச்சிந்தியமாய் சத்தாய் சித்தாய் கூடஸ்தமாய், அது மாதிரி ஒரு சத்தா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம், அனாமம் இல்லைன்னு அர்த்தம். ஐயோ இதுவா, அவர் எங்க இருக்காரு, பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரை நம்ம சொல்றோம் அப்படின்னா அவர் எப்படி சொல்லுவோம், ஒருத்தர் இருப்பேரு நல்ல சேப்பா இருப்பேன், கொஞ்சம் குண்டா இருப்பேன் அப்படின்லாம் சொல்றோம். ஆனா அந்த சேப்பா இருக்கிறவரோ குண்டா இருக்கிறவரோ இல்ல, அவர் ஏதோ ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு, அந்த ஆபீஸ ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் அவர் இல்லை, அவர் இல்லை, அவருடைய சொரூபம் இல்லை, அவருடைய விசேஷணங்கள், அவருடைய குணம் அது, அவர் அவருடைய விசேஷணம். இந்த விசேஷணத்தை எல்லாம் தள்ளினோம், தள்ளினா ஒரு ஜீவனுக்கே சொல்றேன், ஒரு ஜீவனுக்கே இந்த விசேஷணங்கள்லாம் நானா, ஒரு ஒரு அவுட்சைடு காமிக்கிற விசேஷணங்களை தள்ளுறதோட இல்லை, நம்மளுடைய நம்மளுடைய கருணாதிகளே எடுத்துட்டேன்னா, ஒரு கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் நான் நாங்குறோம். ஆனா நம்ம ஒரு சென்டென்ஸ்ல போட்டு சொல்லும் பொழுது இந்த கை இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா, இந்த கை வந்து நான் கை அப்படின்னு நம்ம சொல்றோமோ, நான் கைன்னு சொல்றது கேது, இது என்னுடைய கை அப்படிங்கிறோம், இது என்னுடைய கண்ணு, இது என்னுடைய மூக்கு, என்னுடைய வாயின்னு ஏதோ சொல்றோம். அப்ப என்னுடையது என்னுடையதுன்னா, அப்ப இதெல்லாம் என்னுடையதாயிடுது, இதெல்லாத்தையும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணிடுறோம். இது எல்லாமே ஆப்ஜெக்டிஃபை ஆயிடுறது. அப்ப நான்ங்கிறது என்னன்னா ஒரு தூய ஆத்மாவா இருக்கிறது தான். அந்த ஆத்மா தான் பரமாத்மா, அந்த ஆத்மா தான் பரமாத்மாவா இருக்கு. இப்படி அந்த தூ இப்ப இந்த விசேஷணங்கள் பரபிரம்மமா எடுத்துட்டோம்னா ஒரு பெரிய பிரம்ம வஸ்துவா இருக்குன்னா அந்த பிரம்ம வஸ்துக்கு இருக்கிற விசேஷணங்கள் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு விசேஷனம் கூட, விசேஷணத்தை சொன்னா அது சொரூபம் இல்லை, விசேஷனம் சொரூபமாகாது இல்லையா. விசேஷனம்னா என்ன அர்த்தம், அதனுடைய குவாலிட்டிஸ் ஆட்ரிபியூட்ஸ். பச்சை இது ப்ளூ கலர்ல நான் புடவை கட்டிட்டேன், ப்ளூ கலர்ல புடவை கட்டி இருக்கிறவா அப்படின்னா கரவா யாரு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. கருப்பா இருக்கிறவா சேப்பா இருக்கிறவா அப்படின்னா யாரு, கருப்பா இருக்கிறவா யாரு சேப்பா இருக்கிறவா யாரு அப்படிங்கிற கேள்வி வருது. கருப்பே அந்த சொரூபம் ஆகாது இல்லையா. அது மாதிரி பிரம்மத்துக்கு இருக்கிற குணத்தை எப்படி வேதாந்தத்துல டிஸ்கிரைப் பண்றான் அப்படின்னா, இது இல்ல இது இல்ல இது இல்லன்னு சொல்லிட்டு வர்றா. அதுக்கு நாமமா, நாமம் கிடையாது. நாமம்னா என்ன, பேர், பேரு கிடையாது. அதுக்கு ஒரு அட்ரஸ் கிடையாது, ஊர் கிடையாது. ஒரு திக்கா இருக்குமா அப்படின்னா இல்ல, தின்னா இருக்குமோ இல்ல அப்படின்னா எதுவுமே இல்லாத ஒண்ணு, எதுவுமே இல்லாத ஒண்ணு ஆனா எல்லாம் இருக்கு அதுல அப்படிங்கிற ஒண்ணு, அதுதான் அது வந்து வேதாந்தம். அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா அதுக்குன்னு ஒரு அதிகாரிகள் இருக்கா, அதுக்குன்னு ஒரு ஞானிகள் இருக்கா, அவ தபஸ் பண்ணி அது அந்த அறிவை பெற்றிருக்கா, அவெல்லாம் அந்த பரபிரம்மத்தோட தானும் ஒண்ணுங்கிறது அவ ஈக்குவலைஸ் பண்ணி தெரிஞ்சுட்டு இருக்கா. ஆனா இந்த பரபிரம்மங்கிறது வந்து அதுல இந்த சக்தி இருக்கே அது அப்படியே ஒரு உள்ளுக்குள்ள இருக்கு, அதாவது உள்ளுக்குள்ள அது சத்தா உள்ளுக்குள்ளேயே அடங்கி இருக்கு. அதாவது பரபிரம்மத்திலேயே இந்த சக்தி அடங்கிட்டே இருக்கு. என்ன இந்த பரபிரம்மத்தோட இந்த சக்தி கூட சேர்ந்தாதான் அது ஆக்டிவிட்டியை தொடங்குறது. இல்லைன்னா என்னது, நம்ம நம்மளே சொல்றோம் சிவனேன்னு இருக்கு அப்படிங்கிறோம் இல்லையா. சாஸ்திரத்துல அதுக்கு பேர், பிரம்மத்துக்கு பேர் என்னன்னா சிவன்னு பேர், சிவனேன்னு இருக்குன்னு அர்த்தம். சிவன் அதான், அதுக்குதான் சிவன். சிவனேன்னு உட்கார்ந்துட்டுரு அப்படின்னா என்ன அர்த்தம், சக்தி இல்லைன்னு அர்த்தம். சக்தி இல்ல சிவனேன்னு உட்கார்ந்துட்டு, அதான் சக்தி இல்ல. சக்திங்கிறது ஆக்டிவிட்டி, ஒரு ஒரு ஆக்ஷன் காமிக்கிறது சக்தி. அந்த சக்தி ஆனா எங்க இருக்கு, அந்த சக்தி இல்லைன்னா அது எப்படி இருக்கான், அந்த பிரம்மம் எப்படி இருக்கு, ஒரு பெரிய ஞானஸ்வரூபமா இருக்கு. ஞானஸ்வரூபம்னா என்ன ஞானம், ஒரு வஸ்துவை வச்சுன்ற ஞானம் இல்லை, ஒரு பொருளை வச்சு ஞானம் கிடையாது. இப்ப பொருள் ஞானம்னா என்ன அர்த்தம், இதை பாக்குறேன் கேமரா, ஓ கேமராவை பத்தி என்ன ஞானம், உடனே டக்குன்னு கேமரா மாத்தி இப்படி பாக்குறேன், ஓ கொடை, கொடையை பத்தின உடனே டக்கு டக்கு உடனே உங்களை பாக்குறேன், ஆஹ் இவாளா இது தெரியுமே அவளை பத்தின ஞானம். ஆனா இது என்ன இருக்கு, இது எல்லாம் எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் ஒன்னொன்னா மாறுறது, டெம்பரரி தான். எங்கெங்க பாக்குறமோ அந்த அந்த வஸ்துவனுடைய ஞானமோ, இல்ல படிச்சதனுடைய ஞானமோ, இல்ல படிக்காததனுடைய ஞானமோ, இல்ல உண்மையே வரப்போறத பத்தி கற்பனையோ, இல்ல வந்ததை பத்தி நினைப்போ, எல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன, எல்லாம் என்ன ஆறுதுன்னா மொத்தமா எல்லாம் எண்ணங்கள், எல்லாமா சேர்ந்து எண்ணங்கள் என்ன ஆறுதுன்னா, எண்ணங்கள் வந்து அது அப்படியே சித்த விருத்தின்னு சொல்றாலோயோ, எல்லாம் தாட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆனா அந்த எண்ணங்கள் எல்லாம் சொரூபமாகாது இல்லையா, அத்தனை எண்ணங்களும் சொரூபமாகாது. எண்ணங்கள் நமக்கு வர விருத்திகள் இல்லையா, அந்த எண்ணங்கள்லாம் என்ன இருக்கு, அந்த சக்தியோட கலந்து இருக்கு. சக்தியோட கலந்து அந்த பிரம்மம், பிரம்மத்தோட சக்தி கலந்தாதான் அது வந்து ஆக்டிவேட் ஆகுது. அப்ப அந்த சக்திங்கிறது ஏதோ தனியா இருக்கு, பிரம்மங்கிறது தனியா இருக்கு, அது ரெண்டும் கலந்து அப்படியே ஆக்டிவேட் ஆகி இப்படி வருது அப்படிங்கிறது கிடையாது. அந்த பிரம்மத்தோடையே சாட்சாத் பரபிரம்மத்தோடையே அந்த சக்தி உள்ள அடங்கி இருக்கு, உள்ள அடங்கி இருக்கு. அது வந்து உள்ளுக்குள்ள வெக்தமா இருக்கு, அது வெளியில வரணும். வெளியில வந்து வெளியில வரும்பொழுது கண்ணை திறக்கிறார், யோகத்துல இருக்கார் பரமாத்மா பெருமாள். என்ன பண்றாரு, யோக யோக நிஷ்டையில இருக்க, யோக நிஷ்டையில இருக்கும்போது பரபிரம்மமா இருக்க அவரே வந்து ஒரு சக்தி வெளிப்பட்ட உடனே, நம்மளே எடுத்துக்கோங்களேன், ராத்திரி தூங்குறோம், நல்லா தூங்குறோம், நமக்கு ஒன்றும் நம்ம எல்லாம் ஒண்ணுமே தெரியாம தூங்கினப்பா நேற்றுக்கு ராத்திரி அப்படின்னு சொல்றமா இல்லையா, ஒண்ணுமே தெரியல, என்ன நடந்ததுனே தெரியல, அப்படி ஒரு தூக்கம் தூங்கினோம் அப்படிங்கும் போது அப்ப என்ன பண்றோம், அப்ப நம்ம சக்தியெல்லாம் எங்க போச்சு, எல்லாம் உள்ள இருக்கு. காலம்பரம் எழுந்துக்கிறோமோ இல்லையோ, எழுந்துண்ட உடனே நான் பக்கம் எங்க இருக்கோங்கிறது ஞாபகம் டக்கு டக்கு டக்குன்னு வருது எண்ணத்துல நமக்கு, இது ஒன்று ரெண்டு மூணுன்னு என்ற அந்த ஒரு ஒரு நானோ செகண்ட் கூட கிடையாது, அப்படி ஒரு செகண்ட்ஸ்ல எண்ணங்கள் வந்துடும். நம்ம எங்க இருக்கோம், யாரு, ஓ நம்மளோட ஹஸ்பண்டா, ஒய்ஃபா, நம்ம குழந்தைகளா, அது பக்கத்து வீடா, ஓ அங்க ஒர்க் பண்றோமா, ஒர்க்ல ஏனோ பாதி வச்சிருந்தோமே, இப்ப என்ன ஒர்க் பண்ணணும், அது நேத்துக்கு என்ன ஒர்க் பண்ணி வச்சிருந்தோம், இப்படி எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. அப்ப அந்த எண்ணங்கள் எல்லாம் எங்க இருந்தது, எல்லாம் நமக்குள்ளதான், எல்லாம் உள்ளுக்குள்ள அப்படியே உள்ளடங்கி இருக்கு. அப்ப அது வெளிப்படும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு நம்மளுடைய நம்மளுடைய தன்மை வருது. நம்மளுடைய தன்மை நம்ம இப்படி அப்படி நம்மளே நம்மள நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம், ஓ நானா, என் பேர் வித்யாவா, என் பேர் வித்யா நான் பிறந்தேனா, இல்ல ஆனா நானும் ஐடென்டிஃபை பண்ணிடுறேன், அந்த பேரோட என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், நான் இதோ இந்த வீட்டோட என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், நான் ஒரு பெண்ணுங்கிறது குறைச்சியோ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், எல்லாத்தோடையும் நான் ஐடென்டிஃபை பண்ணிடுறேன். அப்படி ஆயிடுறது அது. ஆனா இது எல்லாம் நான் இல்லை, என்னுடைய சொரூபம்ங்கிறது வெறும் ஆத்மா, ஆத்மஸ்வரூபம் தான். இதைத்தான் பரமாத்மா. இப்ப நம்ம பரமாத்மான்னு எடுத்தோம்னாலும் பரபிரம்மம்னு எடுத்தோம்னாலும் அது சக்தி விசிஷ்டமா இருக்கு, சக்தி விசிஷ்டமா உள்ளடங்கி இருக்கு, வெறும் பரபிரம்மமா இருக்கு. அதனாலதான் இதே ஒரு சக்தியோட சேர்ந்ததுன்னா எந்த ஒரு கடவுளை எடுத்துக்கோங்களேன், முருகன்னே எடுத்துக்கோங்களேன், முருகன்னா என்ன, ரெண்டு சக்தி இருக்கு, இச்சாசக்தி கிரியாசக்தின்றோம். அந்த சக்தியோட சேர்ந்தா தான் அவர் ஆக்டிவேட் பண்ண முடியும், ஆக்டிவா இருக்க முடியும். கிருஷ்ண பரமாத்மா இருக்கார், பிருந்தாவனத்துல இருந்து ராசக்கிரீட பண்ணணும் அப்படின்னும் போது ராதைங்கிற ஒரு சக்தி வேணும், சக்தியை உருவாக்கினா தான் ராசக்கிரீட பண்ண முடியும் அவரால். இல்லைன்னா பூர்ண பிரம்ம சனாதனம்னு பூர்ண பிரம்மம் தான், கிருஷ்ண பூர்ண பிரம்மமா தான் இருக்க. அதனால அது அந்த சக்தி வெளிப்பட்டாதான், சக்தி இருந்தால்தான் செயல்பட முடியும், இல்லைன்னா சிவனேன்னு இருக்கணும். அதனாலதான் எந்த ஒரு பேர் சொன்னாலும் பாருங்க, சிவனேன்னு இரு, பிரம்மமே இருன்னு சொல்ற, யாராவது சரஸ்வதியேன்னு இரு, லக்ஷ்மி ஏன்னு சொல்றமா, சொல்ல மாட்டோம். பெண்களோட அந்த சக்தியோட பேரை யாராவது எடுத்து வந்து ஆமா ஆமா லக்ஷ்மியேன்னு உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னா சொல்றோம், சொல்ல மாட்டோம். சிவனேன்னு உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த பிரம்மத்துக்கு வந்து சக்தி சேர்ந்தால்தான் அது வந்து செயல்படும். அப்ப சக்தி தானே வேணும் இம்பார்ட்டன்ட்டு. அப்ப சாக்தர்கள்லாம் என்ன பண்றாங்களாம், சாக்தர்கள்லாம் சக்தின்னு ஒரு வழிபாடு வச்சுருந்தான். சக்தி வழிபாடு அப்படின்னா என்னன்னா, எல்லா சக்தியும் இப்போ பிரம்மான்னு எடுத்தா ஒன்னே சரஸ்வதி அப்படின்னு ஒரு சக்தி, நாராயணன் எடுத்தா லக்ஷ்மி மகாலட்சுமின்னு ஒரு சக்தி, பரமேஸ்வரன் எடுத்தா பராசக்தின்னு ஒரு சக்தி, எல்லாத்தையும் ஒரு சக்தி. அந்த சக்தியில கௌமாரி அது இது வைஷ்ணவின்னு ஒரு சக்திகள், அதாவது அதாவது என்னென்னலாம் பண்ணுமோ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சக்திகள்லாம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தா யாரு, சாக்தர்கள். பிரம்மவாதிகள் என்ன சொல்றா, பிரம்மம் தான் சிறந்தது அப்படிங்கிறா. ஆனா இந்த சக்தி சேர்ந்தாதானே பிரம்மம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா இந்த சக்தி பெருசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா சக்தி தனியா வழிபட முடியுமோ, ஆக்டிவா இருக்க முடியுமோ, இருக்க முடியாது. ஒருத்தனுக்கு சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாடுற சக்தி இருக்கு, ஓகே, பாடுறவன் ஒத்தருக்கணும், அப்பதான் அந்த சக்தி வழிபடும் இல்லையா. அப்ப பிரம்மத்தை சார்ந்துதான் அந்த சக்தி வழிபட முடியுமே தவிர பிரம்மத்தை தாண்டியும் போக முடியாது, பிரம்மத்தை சார்ந்துதான் அந்த சக்தி இருக்கும். இப்ப சரச ஒருத்தவனுக்கு எழுதுறான், நல்லா கதை எழுதுவான், நல்லா எழுதுறான், அந்த சக்தி இருக்கு அப்படின்னா கதை எழுதுறவன் ஒருத்தர் இருக்கணும், எழுதுற சக்தி அவனுக்கு இருக்கு. இப்ப பேசுற சக்தி, சக்தியில பேசுறோம் அப்படின்னு, ஒருத்தர் இருந்தாதான் பேச முடியும், கேட்கிற சக்தி, கேட்கணும்னு ஒருத்தர் இருக்கணும், அப்பதான் கேட்க முடியும். சோ பிரம்மத்தை சார்ந்துதான் சக்தி இருக்கு. அப்ப பிரம்மவாதிகள் என்ன சொல்றாங்க, இல்ல பிரம்மத்தை சார்ந்துதானே இருக்கு, பிரம்மம் தான் உன் சக்தி, பிரம்மம் இல்லைன்னா உங்க சக்தி என்ன பண்ணும், தனியா இருந்துன்னு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்பா. சக்தி இல்லை, சக்தி இல்லைன்னா பிரம்மம் என்ன பண்ணும், ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்படியே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான், என்ன பண்ண முடியும் பிரம்மத்தால அப்படின்னு. பிரம்மம் வெறும் பிரம்மத்தால இந்த ஜெகத்தே இல்லை, வெறும் பிரம்மமா இருந்ததுன்னா இந்த ஜெகத்தே இல்லை. அதனாலதான் பிரம்மத்தோட சக்தி எப்ப சேர்றதோ அப்ப ஈஸ்வரனா இருக்கு. பிரம்மத்தோட சக்தி சேர்ந்தா ஈஸ்வரத்தன்மை வருது. ஈஸ்வரத்தன்மைனா என்ன, ஈஸ்வரன்னா அவன் தான் காக்கறான், ரட்சிக்கிறான், காப்பாத்துறான், உண்டாக்குறான். இந்த உலகத்தை, ஜெகத்தை, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் பண்றது ஈஸ்வரன் தான். அப்ப எப்படி பரபிரம்மத்துக்கு ஒரு 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 விசேஷணங்கள் சொல்றோம் இல்லையா, அநாமமாய் அரூபமாய் அப்படின்னு சொன்னா, அப்ப ஈஸ்வரனுக்கு சக்தியோடு இருக்கிற அந்த பரபிரம்மம் இருக்கு இல்லையா, அப்ப அந்த ஈஸ்வரத்தன்மையோட அப்ப அது என்ன பண்றதுன்னா, சர்வஜ்ஞனாய், சர்வசக்தனாய், சர்வசரண்யனாய், சர்வ கர்ம பலப்பிரதனாய், எல்லாம் அவருக்கு சக்தி வந்திருக்கு இல்லையா. அப்ப அவர் சக்திமானா இருக்கார், ஈஸ்வரன் சக்திமானா இருக்கார். நம்ம கர்மம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ அதுக்கெல்லாம் அனுபவிக்கக்கூடிய, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன மேனேஜர் வந்து இது போடுறாளோ இல்லையோ, சார்ட் போடுறாளோ, இந்த ஒர்க் இந்த டெலிகேட் பண்ணிட்டே இருக்காளோ இல்லையோ, அந்த மாதிரி அவ வந்து நம்ம கர்மத்துக்கு ஏத்தபடி அந்த டெலிகேட் பண்ணிட்டே இருக்கா, உனக்கு இந்த வேணும், இது வேணும், அது வேணும். அதே மாதிரி கர்மத்தை பலன் மாறும் இல்லை, சர்வ சரண்யனாய் நம்ம காப்பாத்துன்னு வேண்டிண்டா உடனே அதுக்கு ரட்சிக்கணும், எல்லாத்துக்கும் கொண்டு வர்றார் ஈஸ்வரன் வர்றார். ஈஸ்வரன் தன்மையை, அதாவது பரபிரம்மத்துக்கு பிரம்மத்தோட சக்தி சேரும் போது அதுக்கு எவ்வளவு தன்மை இருக்குமோ அது நம்ம சக்தி என்ன பண்றோம், நம்ம காலம்பரை நமக்கு காலம்பரை முடிச்சுட்ட உடனே நமக்கு சக்தி வருது, நம்ம தன்மைக்கு ஏத்தபடி நம்மளுடைய சக்திக்கு ஏத்தபடி காலம்பரை எழுந்துக்கிறோம், குளிச்சுக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம், ஆபீஸ் போறோம், நம்ம சக்தி அது. ஆனா பிரம்மத்தினுடைய சக்தி எப்படி, சக்தி சேர்ந்ததுன்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், ஒரு நிமிஷம் நடந்ததுன்னா சுனாமி வந்துடுது, ஒரே நிமிஷத்துல அடிச்சு எடுத்துன்னு போயிடுது உலகத்தையே, ஒரு நிமிஷம் இருந்ததுன்னா ஒரு ஹரிக்கேன் வருது மொத்தத்தையும் எடுத்துன்னு போயிடுது. இல்ல சிருஷ்டி எப்படி இருக்க, சிருஷ்டியும் நம்ம பாக்குறோம், ரட்சிக்கிறதையும் நம்ம பாக்குறோம், கண்ணால். இதெல்லாம் யார் பண்ண முடியும்? ஒரு தர்மத்தோட நடந்துட்டு இருக்கு, உலகமே நடந்துட்டு இருக்கு தர்மத்தோட. கொஞ்சம் ஒரு மயிரழ அந்த தர்மம் தப்பினால் கூட நம்மளால இருக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம நம்மளை காத்து ரட்சிச்சுட்டு இருக்கிறது ஈஸ்வரனுடைய தன்மை. ஈஸ்வரன் அந்த சக்தியை பெற்று அந்த மாதிரி இருக்க. சோ இது ஈஸ்வரன். அப்ப பிரம்மத்தோட எப்படி அந்த சக்தி சேர்ந்து ஈஸ்வரனா இருக்கோ அதத்தான் சொல்றது. பராசக்தி பரமேஸ்வரனை விட்டு பிரியறதே இல்லை. சக்தி அங்க மேல அப்ப என்ன ஆறுதுனாக்க, ஈஸ்வரனோட அந்த பர பிரம்மத்தோட சக்தி சேர்ந்தாதான் ஈஸ்வர தன்மை வருது. ஈஸ்வர தன்மை வந்தாதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் நடக்க முடியும். எல்லாம் நடத்துறது அதனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சிவனும் சக்தியும் பிரியவே பிரிவதே இல்லை. ரெண்டும் ஒன்னாத்தான் இருக்கும், ஒன்னாத்தான் செயல்படும். சோ சிவன் தனி சக்தி தனி இல்லை. அப்ப ஏன் நம்ம தனியா பாக்கணும் அப்படின்னாக்க, அதுதான் சொல்றாரு. அதன் சிவன்னா ஒண்ணுதான். அதாவது காளிதாசன் சொல்லுவோம், அதாவது என்னன்னா பார்வதி பரமேஸ்வரன்னு ரெண்டு, ஒரு ஒரு அம்மா இருக்கா அப்பா இருக்கா அப்படின்னாக்க, அம்மா அம்மாதான், அம்மாங்கிறது அம்மாதான், அப்பாங்கிறது அப்பாதான். அதான் வந்து டாக்டர்கள் சொல்றா சக்தி இல்லாம செய்வது பிரம்மத்தால செயல்பட முடியாதுன்னு. பிரம்மவாதிகள் என்ன சொல்றா, பிரம்மம் இல்லைன்னா உங்க சக்தியெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறா. நம்ம எப்படி பார்க்கணும் அதை அப்படின்னா, ரெண்டுத்தையும் ஒரே தத்துவமா பார்க்கணும். ரெண்டுத்தையும் ஒரே தத்துவமா எப்படின்னா, பார்வதி பரமேஸ்வரன் சொல்றானோ இல்லையா காளிதாசன், அந்த மாதிரி பார்வதி பரமேஸ்வரனா இப்ப அம்மா இருக்கான்னா அம்மா, அம்மா அம்மா, அப்பா அப்பா, ரெண்டு பேரையும் சேர்த்தா பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. ஒரு புருஷன் இருக்கான், மனைவி இருக்கா, புருஷன் புருஷனோட வேலையை செஞ்சுட்டு இருக்கான், மனைவி மனைவியோட வேலையை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா புருஷன் தான் வசதி, மனைவி தான் வசதின்னு சொல்ல முட்டா, ரெண்டு பேரையும் சேருங்கோ தம்பதிகள் அப்படிங்கிற ஒரே பார்வையில ஒரே ஒரு தத்துவமா பாக்குறோம். இதெல்லாம் தான் ஹிந்துவிசம்ல பாக்குறோம், இதெல்லாம் ஒரே தத்துவமா பாக்குறோம். அதான் காளிதாசன் சொல்றான், பார்வதி பரமேஸ்வரன் உலகத்துக்கே நித்திய தம்பதி, நித்திய அம்மா அப்பா அங்க பார்வதி பரமேஸ்வரன் அப்படின்னு அவர் காளிதாசன் சொல்றான். அந்த மாதிரி வாக்கும் சொல்லும் எப்படி ஒண்ணு பிரியாதோ, ஒரு வாக்கு சொல்றோம், ஒரு வாக்குக்கு அர்த்தம் எப்படி இருக்கு, ஒரு வாக்கு சொல்றோம்னாக்க ஒரு ஒரு வேர்டு சொல்றோம், அந்த வேர்டுனா இப்ப லைட் அப்படின்னா இமீடியட்டா அந்த லைட்டுக்கு அர்த்தத்தோடு அர்த்தம் தெரிஞ்சாதான் அந்த வாக்கே தெரியும் இல்லையா. வாக்கியம் அர்த்தத்தையும் பிரிக்க முடியுமோ? வாக்கியம் அர்த்தத்தையும் பிரிச்சு நம்ம போடணும். இத்தனை நேரம் நம்ம பேசுறோம் அப்படின்னாக்க எல்லாம் என்ன, வெறும் வெறும் வாக்கு தானே, வெறும் வேர்ட்ஸ். ஆனா என்ன, இத்தனை நேரம் அந்த அந்த அத்தனை வேர்ட்ஸ்னுடைய இதுவும் நம்ம எழுத்தாப்புல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. ஆஹா, பார்வதி யாருக்கண்டா, பரமேஸ்வரன் யாருக்கண்டா, யாரான்னு போய் பார்த்தோமா? இல்ல. ஆனா பார்வதியோ பரமேஸ்வரோ நம்ம சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் நம்ம நினைச்சு நினைச்சு பார்க்கும் போது நேர சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரால் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அப்ப வாக்கும் எப்படி, அது மாதிரி பார்வதி பரமேஸ்வரால் பிரியறதே கிடையாது, பிரியறதே கிடையாது. ஆனா இப்ப பிரிஞ்சு ஒரு தட்சனுக்கு மனைவியாக மகளாக இருந்து உடனே தட்சன் வந்து சிவனை நிந்தனை பண்ணதுனால இப்படி வந்து அவள் வந்து தாட்சாயினி தன்னுடைய சரீரத்தை விட்டுட்டு இங்க வந்து பர்வதராஜ குமாரியா பிறந்து இங்க பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னாக்க, இதெல்லாம் ஒரு லீலை, இதெல்லாம் ஒரு நாடகம். ஏன் இந்த நாடகம் பகவானே நடத்தணும்? ஏன் இந்த நாடகம்னா, நம்ம மாதிரி ஆட்களுக்கு தான், நம்ம மாதிரி நம்மளும் இப்போ ஃபேமிலியை ரன் பண்றோம். இந்த ஒரு 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 குடும்பம்னு இருந்தா எத்தனையோ இருக்கும், எத்தனையோ சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எத்தனையோ இருக்கும், எத்தனையோ இது இருக்கும். ஆனா இது மாதிரிதான் அங்கேயே இருக்கு. அவளுலயும் அவ அப்பா வந்து பார்த்தேன்னா சிவனை வேண்டிக்க மாட்டேங்கிறார், சிவனே எனக்கு மாப்பிள்ளையே வேண்டாங்கிறான், அந்த மாதிரி தானே இருந்தான் தட்சன். அந்த மாதிரிலாம் இருக்கிற கூடிய இதுல கூட அந்த தர்மம் எந்த இதுவா இருந்தாலும் அந்த தர்மம் சத்தியம் நேர்மை என்னென்ன மொராலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிக்கிறார். ஏன் ராமாயணம் படிக்கிறமே, ராமர் என்ன, ராமர் சீதா, ராமர் சீதையை ராவண கொண்டு போயிட்டான், ராவண வந்து ராமர் வந்து ராவணன் அடிச்சு உன்னை சீதையை மீட்டுன்னு வந்தாருங்கிறது கதை. ஆனா அந்த ராமர் எந்த தர்மத்தையும் மீறலையே, எந்த சத்தியத்தையும் மீறலையே, மீறாம என்ன தர்மம் இருக்கோ அந்த தர்மத்தினுடைய, அப்ப அந்த சீதையும் எந்த இதையும் மீறலையே. அவளுக்கு எப்பேற்பட்ட சக்தி இருந்தாலும், ராவணேஸ்வரனை சுட்டு பொசுக்கிற சக்தி இருந்தாலும், என்னுடைய கணவன் எனக்கு இது கொடுக்கல, எனக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு ஏன் உட்காந்துட்டு இருக்கணும் இல்லையா. இதெல்லாம் ஒரு தர்மம், இதெல்லாம் ஒரு சாஸ்திரம், இதெல்லாம் ஒரு தர்மம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் அந்த மாதிரி அதே தர்மத்துல ஒரு ஃபேமிலி லைஃப்ல அதே மாதிரியே இருந்து காமிக்கிறான். அது மாதிரி அந்த தட்சன் எப்ப வந்து ஒரு பாகவத பக்தன் பக்தி இல்லையோ, பாகவத பக்தி இல்லையோ, பகவான் மேல பக்தி இல்லையோ, அவனை உதறி தள்ளுன்னு சொல்லிடு. அவன் என்ன வேணா இருக்கட்டும், குருவே இருந்தாலும் உதறலாம்னு சொல்லியிருக்கு. குரு வசிஷ்டர் சொன்னாராம் பரதன் கிட்ட ராமாயணத்துல வந்து, வேண்டாம்ப்பா நீயே இருந்துக்கோ ராஜாவா, ராமர்கிட்ட எல்லாம் போக வேண்டான்னாரான். நீ எல்லாம் குருவான்னு கேட்டானா பரதன், நீ எல்லாம் குரு, நீ எல்லாம் குரு, எங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கியா, நீ வேண்டாம் அப்படின்னா. அதே பரதன் கைகைகிட்ட சொல்றான், அம்மா அம்மாவுக்கு பக்தி இல்லையா உதறி தள்ளு, அம்மாவே வேண்டாம் எனக்கு, எனக்கு பகவான் தான் முக்கியம், பாகவத தர்மம் தான் முக்கியம், பகவத் பக்தி இல்லையா, எந்த இடத்துல பகவத் பக்தி இல்லையோ அவனை தள்ளுன்னு பாகவதத்துல வந்திருக்கு, பாகவதத்துல இதெல்லாம் சொல்லியிருக்கு, பகவத் பக்தி இல்லையோ அவனை தள்ளு. குருவா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் பிரகலாதன் என்ன பண்ணான், எவ்வளவோ பக்தி பண்ணலன்னா தள்ளு, நீ அப்பாவே இல்லை எனக்கு வேண்டாம், அப்பாவே இல்லை எனக்கு அப்படின்னு அந்த பிரகலாதன் இருந்தான் இல்லையா. அது மாதிரி இங்க வந்து என்னாச்சு, அங்கேயும் அப்பாவே இல்லை வேண்டாம் எனக்கு, இந்த அப்பா இப்ப நீ பகவத் பக்தி பண்ணல அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த தட்சிண தள்ளினா. இங்க வந்து பகவத் பக்தி பண்ற ஒரு பர்வதராஜ குமாரியா பிறக்கிறா. இங்க பண்ணி என்ன பண்ணா அப்படின்னா பக்தி பண்ணா. பக்தினா என்னன்னா பிரேமை. பக்திங்கிறது என்ன, பக்தினா என்ன, தியானம், தபசு. தபசுனா என்ன, தியானம். தியானம்னா என்ன, கடவுள் வேணும்னு பக்தி பண்றது. கடவுள் வேணும்னு பக்தி பண்றதுன்னா இங்க பார்வதி என்ன காமிக்கிறான்னா, இதுல சொல்வ பாகவதத்துலதான் திருப்பியும் வருது என்னன்னா, நான் தபசா நையோ, நீ தபசு பண்ணு, நீ உன்னோட தபசை நான் கேட்கல, நீ யோகம் பண்ண வேண்டாம், தபசு பண்ண வேண்டாம், தலைகள் எடுக்க வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம், நீ என்ன பண்ணாலும் பகவான் என்ன சொல்ற, நீ என்ன பண்ணு, நீ வேத பாராயணம் பண்ணு, என்ன வேணா பண்ணு, அதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், நான் என்ன கொடுக்க மாட்டேன், நான் அவ்வளவு ஈஸியா கிடைக்க மாட்டேன். உனக்கு வேத பாராயணம் பண்றியா அதுக்கு ஒரு புண்ணியம் உண்டு, யாகம் பண்றியா உனக்கு புண்ணியம், பூஜை பண்றியா பூஜைக்கு புண்ணியம் உண்டு. ஆனா எப்படின்னா இவ்வளவும் பண்றேனே அப்பதான் நீங்க எல்லாம் கிடைக்க மாட்டேன், நான் கிடைக்கணும்னு நீ பண்ணலையே, நான் வேணும்னா நீ பண்ணலையே, நான் வேணும்னு நீ எப்ப பண்றியோ, நான் தான் வேணும், பகவான் தான் எனக்கு வேணும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு நீ பண்ணலையே, பண்ணா அது உண்டு, இல்லைன்னா அதுக்கு புண்ணியம் போல என்ன பலன் உண்டோ அந்த பலன் இருக்கு, எத்தனை பலன் உண்டோ அந்த பலன் புண்ணிய பலன் இருக்கு, இல்லைன்னா நான் கிடைக்க மாட்டேன். இங்க அதுதான் சொல்லலாம் பார்வதி தேவி, இங்க அதுதான் பண்றா தபஸு பூஜை பண்றது என்னன்னா பகவான் வேணும் எனக்கு, பகவான் வேணுங்கிற தபஸு, அந்த 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 அஃபெக்ஷன் எப்படி இருக்கணும், அந்த பூஜை தபஸு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த தபஸ் எப்படி இருக்கணும்னா அதுக்குல ஒரு ஆகர்ஷணம் இருக்கணும், ஒரு ஆகர்ஷணம் இருக்கணும். இதுல பாகவதத்துல எப்படி சொல்ற அப்படின்னா, அந்த பகவானை வேண்டிக்கணுங்கிற ஒரு ஒரு தபஸு, எனக்கு வேணும் வேணும் வேணும், இன்னைக்கு நீ வரமாட்டியா, இன்னைக்கு நீ தரிசனம் தரமாட்டியா, இன்னைக்கு எனக்கு ஒரு நாள் போயிடுதே, இன்னைக்கு என்னோட லைஃப்ல ஒரு நாள் போயிடுதே எனக்கு தரிசனம் தரலையே, எனக்கு தரமாட்டியா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழுதர் இல்லையா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி இருந்த, இன்னைக்கு வரமாட்டியா, அம்மா 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 இன்னைக்கு வரலையே, இன்னைக்கு வரலையே, இன்னைக்கு நான் இன்னைக்கு பொழுது வேணா போயிடுதே, இன்னைக்கு சாயந்தரம் வந்துருத்தே, ராத்திரி வந்துருத்தே, இன்னைக்கு நான் பார்க்க முடியலையே உன்னை, அப்படி இருக்கணும், அதான் பக்தி. அதுக்கு பேர் தான் பக்தி. நம்ம எத்தனையோ ராமநாமம் எழுதிட்டு இருப்போம், எத்தனையோ பூஜை பண்ணிட்டு இருப்போம், எத்தனையோ பூக்களை போட்டு பண்ணிட்டு இருப்போம், அதான் உபாசனைன்னு பேர், அதை அதெல்லாம் பண்றோம் ரைட்டு பண்றோம், அந்த பண்றதுக்கெல்லாம் பலன் இருக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுல என்ன சொல்றேன்னா, நீ எவ்வளவு பண்ணாலும் மனசு அதுல போகலையே, ஆக்கர்ஷிக்கலையே, அட்ராக்ட் ஆகலையே. ராமநாமம் எழுதுறேன், ராம 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 ராமான்னு சொல்லிட்டே இருக்கேன், தத்துவமசி தத்துவமசி தத்துவமசின்னு சொல்றேன், ஆனா என்ன பண்றது, அந்த வார்த்தையில எனக்கு ஒரு ஆகர்ஷணமே இல்லையே, சொல்லிகிட்டே இருக்கேன் நான் பாட்டுக்க. ஜடபரதர் சொன்னார் பாகவதத்தில், ஜடபரதர் கதையில இப்போ சொல்லும்போது எத்தனையோ பண்றாரு, அவர் பூஜை பண்றாரு, எத்தனையோ பண்ணி கடைசியில என்ன அடுத்துன்னு மான் ஜென்மா வந்தது, கடைசி சாகர டயத்துல மானை நினைச்சு செத்து போறாரு, மான் ஜென்மா அடுத்த ஜென்மா வந்துடுது. ஸோ ஒரு ஆகர்ஷணம் வேணும், ஆகர்ஷணம் எப்படி இருக்கணும், அந்த ஆகர்ஷணம் எப்படி இருக்கணும், அட்ராக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு கண், பாகவதத்துல சொல்ற ஒரு கண்ணுக்குட்டி பசுவை நோக்கி, பசு கண்ணுக்குட்டிய அவுத்து விட்டானா அந்த கண்ணுக்குட்டி அந்த பசுமாட்டை நோக்கி எவ்வளவு ஃபாஸ்டா போகும், அம்மா அம்மா அம்மான்னு கத்திட்டு போறதோ அந்த மாதிரி ஒரு ஆகர்ஷணம் இருக்கணும். இல்ல ஒரு ஒரு கூட்டுல ஒரு பறவைகள், குஞ்சு பறவை இருக்கே, அது வந்து அம்மா பறவை வந்துருத்துன்னா நானே பார்த்திருக்கேன், அதை அப்படியே பட்டுன்னு அடிச்சுக்கும், அது அந்த குட்டியெல்லாம் சேர்ந்து அது அம்மா பறவை வந்துருத்தான் அதுக்காக அடிச்சுக்கும், அந்த அந்த ஒரு வேகம் அது இருக்கணும். ஒரு ஸ்திரீ அவளுடைய பத்தி வெளியில போயிருக்கா, எப்படாப்பா வருவோம் வருவோம் வருவோம்னா ஆகும், அப்படி அப்பா வர்ற வரைக்கும் அவளை அவளுக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு ஒரு ஆகர்ஷணம் இருக்கணும். இதெல்லாம் பாகவதத்துல பாகவதத்துல சொல்லியிருக்கா, அது வாஸ்தவம். ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியாலே இதை பத்தி சொல்லியிருக்கேன். ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியாலுங்கிறவர் யாரு, அத்வைதத்தை நிலைநாட்டினவர், வேதாந்தத்தை நிலைநாட்டின ஒரு ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியார். அவர் வந்து என்னம்னா, ஆத்ம ஞானம்னா ஆனந்தம்னு சொல்லக்கூடியவர், ஒரு ஆத்மா அனுபவம் இருக்கு இல்லையா, இருக்கிறதே பெரிய ஆனந்தம் என்ன அப்படின்னு ஆத்மா அனுபவம் தான். நான் இப்ப சொன்னேன் பரபிரம்மத்தோடு அவ ஐக்கியமாற ஒரு ஞானிகளுடைய நிலைமை இருக்கே அந்த ஆனந்தம் தான் உண்மையான ஆனந்தம்னு நிலைநாட்டினது வேதாந்தம். அது வேதாந்தம், வேதாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண. ஆனா சஹிருதயமா அதாவது நமக்காக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அங்கோலம் நிஜ பீஜ சந்ததி. அங்கோலம்னா அங்கோல விருட்சம்னு ஒரு விருட்சம் இருக்கு, விருட்சம்னா மரம். அந்த அங்கோலத்துல இருக்கிற பீஜம் இருக்கே, சீட்ஸ் இருக்கே, அது என்ன பண்ணுமா, அது பிச்சு எடுத்தாலும் பட்டன் போய் அதுல ஒட்டிக்குமா. எவ்வளவு பிச்சு எடுத்து வெளியில வச்சாலும் அது போய் 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 அதுல ஒட்டிக்குமா, மரத்தோட போய் ஒட்டிக்குமா. அத்தனை ஆகர்ஷணம் அதுல இருக்கு. ஏன் அந்த மரத்துல இருக்க ஆகர்ஷணம் அதுக்கு, அது வெளியில வராது, அது அதை விட்டு பிச்சுன்னு வராது. அந்த மாதிரியான ஒரு ஆகர்ஷணம், அந்த மாதிரியான ஒரு பக்தி பகவான் மேல இருக்கணும். அந்த நீ எவ்வளவு பிச்சு எடுத்தாலும் என்ன என்ன பண்ணாலும் சரி நான் பக்தி பண்ணுவேன், எனக்கு பகவான் வேணும், எனக்கு வேற என்னும் வேண்டாம், வேற எனக்கு யாகம் பண்ண வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். மீராபாய் இருந்தா இல்லையா, மீராபாய் இருந்தா எவ்வளவு கிரிதர கோபாலான்னு சொல்லக்கூடாது அப்படின்னா ராணா போடு போட்டு அவளுக்கு விஷத்தை கொடு, என்ன பண்ணாலும் நீ என்ன பண்ணு, நான் இப்போ கூப்பிடுவேன் கோபாலனை கூப்பிடுவேன்னா அட்டைன் பண்ணா அங்க போனான் இல்லையா. அப்ப அப்பேற்பட்ட ஒரு ஆகர்ஷணம், ஒரு பகவான் மேல ஒரு ஆகர்ஷணம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நிஜபீஜம் இதை சொல்ற அயஸ்காந்தோ. அடுத்தது வந்து ஒரு காந்த ஊசி இருக்கு. அந்த காந்த ஊசி என்ன பண்றது, நீங்க என்ன மேக்னட்டிக், அந்த மேக்னட்டிக் ஊசி என்ன பண்ணும், எந்த பக்கம் திருப்பினாலும் அது நார்த் சைட தான் பார்க்கும். ஏன்னா ஏன் அப்படி பாக்குறது, நார்த் சைட்ல அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. நார்த் சைடு நீங்க என்ன எந்த இடத்துல திருப்பி வச்சாலும் அது நார்த் சைடு போய் அட்ராக்ட் பண்ணிக்கிறது. அதுதான் பிரகலாதன் சொல்றான். பிரகலாதன் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், பிரகலாதனுடைய இதுல அதுலயே வருது, பிரகலாதன்லயே வருது. நான் ஒரு காந்த என்ன பகவான் எப்படி இழுக்கிறாரு தெரியுமா, பகவான் ஒரு காந்த ஊசி அப்படின்னு. பகவானுக்கு மாத்திரம் காந்த ஊசி, இவரும் அப்படி அட்ராக்ட் ஆகணும் இல்லையோ, என்னவோ எத்தனையோ பண்றான். ஹிரண்யகசிப்பு அவரை போட்டு வதக்கறான், கடல்ல கொண்டு போய் தள்ளுறான், மலையிலேருந்து உருட்டுறான், விஷத்தை கொடுக்கறான், எத்தனையோ பண்ணி பாக்குறான். என் மனசு ஹரிய விட்டு போகாது, அவன்தான் எனக்கு, பகவான் தான் எனக்கு வேணும், ஏன்னா என்ன பிரிக்க முடியாது. அப்படின்னா எப்படி எப்பேற்பட்ட ஒரு அட்ராக்ஷன் இருக்கு, எப்பேற்பட்ட ஒரு ஆகர்ஷணம் அந்த பகவான் மேல இருக்கணும. அப்பேற்பட்ட ஒரு ஆகர்ஷணம் இருந்தால்தான் பகவானை பார்க்க முடியும். அதைதான் அந்த அது இது இதெல்லாம் சொல்றது. இந்த ஸ்லோகம் முழுக்க ஆதிசங்கர் பகவத்பாதாச்சாரியால் எழுதினது. அவர் சொல்றாரு அடுத்தது பதி, ஒரு பதி இருக்கான், அவன் வெளியூர் போயிருக்கான், ஒரு பத்து நாள் ஆறுது வரத்துக்கு, இல்ல ஒரு ரெண்டு மாசம் ஆறுது அப்படின்னா அந்த பத்தினிக்கு வந்து அவ அம்மா வந்து கொடுக்குறாளாம், செயின் வாங்கி தரேன், உனக்கு இது நெக்லஸ் வாங்கி கொடுக்குறேன்னா அவளுக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு எப்ப என் பத்திய பார்க்க போறேன்னா அதுதான் எனக்கு அது முக்கியமா வேணும், எனக்கு வீடு வாங்கி கொடு, நீ அப்பா எத்தனைதான் வாங்கி கொடுத்தாரோ அவரை பார்க்கணும் எனக்கு அப்படின்னு அந்த சத்தி பத்தி மேல எவ்வளவு ஆகர்ஷணமோட போறாளோ அது சிந்து. அது மாதிரி ரிவர் போறதோ இல்லையோ, எத்தனை ரிவரும் பிரவாகமா ஓடுறது கடலை நோக்கி, கடல் தான் அதுக்கு பத்தி. ஸோ கடலை நோக்கி போறது எல்லாம், எவ்வளவோ டேம் போட்டாலும் ஒரு பெரிய மகாப்பிரவாகம் வந்துருதுன்னா டேம் எல்லாம் நீங்க போட்டு பண்ண முடியாது, ஒட்டச்சின்னு போயிடும். ஏன்னா எங்க போறது, ஏன்னா அந்த கடல்ல இருக்கிற அட்ராக்ஷன் இருக்கு. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சரி சொல்றாரு அந்த வேகம் எப்படி இருக்கணும், பகவானை பாக்குற வேகம் எப்படி இருக்கணும்னா, ஒருத்தன் முழுகிறான் தண்ணியில முழுகிறான்னா அவனுக்கு எத்தனை செகண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, உயிரை கொண்டு வந்துடணும், எப்படியாவது நம்ம உயிரோட இருக்கணுங்கிறத ஒரு துடிப்பு வரும், எப்படியோ நம்ம உயிரோட இருந்து ஆகணுங்கிற ஒரு துடிப்பு, எப்படி வேகம் வருமோ அந்த வேகம் பகவானை பாக்கிறதுல இருக்கணும். அப்படின்னா பாருங்க அந்த அட்ராக்ஷன், அந்த மாதிரி வேகத்தோட பக்தி பண்ணா இங்க பார்வதி கல்யாணத்துலயும் அதேதான். பார்வதிய தேவி தபஸ் பண்றா, மகா கோரமான தபஸ் பண்றா, அத்தனை கோரமான தபஸ்ல சசி அம்மா சொல்றா, பார்வதி தேவியோட அம்மா சொல்றா, அம்மா இவ்வளவு தபஸ் ஆகாது, நீ சின்ன பாலை சின்ன பொண்ணு, அதெல்லாம் அவ்வளவு தபஸ் பண்ண வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாங்கிறா. ஆஹ் மாட்டேன், அவளுடைய தோழிகள்லாம் சொல்றா, கண்ணில கண்ணீர் விட்டு பண்றா, அம்மா நீ பண்ணாதே பார்த்தா அழுக வருதே எனக்கு அப்படின்னா, ஈஸ்வரனே வந்து சொல்ற மாட்டேன், ஈஸ்வரனை அடையாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்படி ஒரு ஆகர்ஷணம். இதுதான் இங்க பார்வதி கல்யாணத்தினுடைய இதுவே என்னன்னா, பார்வதி பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறது கதை, அது கல்யாணம் பண்ணிக்கிறா கடைசி இல்லைங்க. தத்துவம் என்ன, பக்தி, அத்தனை பெரிய பக்தி, அவ்வளவு ஆகர்ஷணமா ஒரு பக்தி பார்வதி தேவி பரமேஸ்வரன் மேல வச்சிருக்காருங்கிறதான் அந்த பார்வதி கல்யாணம். இதுதான் இப்ப ரெண்டாவது இப்ப தக்ஷ யக்ஞம் கடுத்தது பார்வதி கல்யாணம் பார்க்க போறமே அதனுடைய தத்துவம் இதான். அப்ப பார்வதி அத்தனை அப்பேற்பட்ட பக்தி, பக்தினா என்ன, ஒரு ஆகர்ஷணம், பிரேமை, பகவான் மேல இருக்கிற பிரேமை அதான். அப்படி இங்க வந்து இப்ப வந்து பார்வதி தேவி பிறக்கிறா, அப்பேற்பட்ட பார்வதி தேவி இங்க பர்வதராஜகுமாரனா, பர்வதராஜ் ஹிமவான், ஹிமவான்னு பேர், ஹிமவான்னா பெரிய மலை, மாலின்யா ஹிந்துயிசம்ல வந்து நம்ம எது எல்லாத்தையும் ஒரு தேவதையா வழிபடுறோம். எதுவுமே ஒரு ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்தை அரச மரம்னு மாத்திரம் இல்லை, அரச இருக்கிறதுலயே பெரிய ராஜா அரச மரம்னு, அரச மரம்னா ஒரு தேவன், அவன் ஒரு தேவன், துளசினா துளசிய ஒரு தேவதை, ஒரு தேவதையா வச்சு வழிபடுறோம். துளசியாவும் இருப்பா, வேண்டிண்டா தேவதையாவும் வருவா, அதுல உபாசனை பண்ணுனா அந்த தேவதையாவும் வந்து காட்சி எடுக்க காட்சி அளிக்கிறா இல்லையா. அது மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றும் மலை அரசன் அப்படின்னா மலையாகவும் இருப்பார் அவர், பரந்த மலையாகவும் இருக்கார் ஹிமவான், தேவனாகவும் இருக்கார். அதனால பேர்பட்ட ஹிமவான், ஏன்னா பெரிய இடத்துல பொண்ணு எடுக்கணும்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதனால பெரிய இடத்துல என்ன அல்பத்துல பொண்ணு எடுத்துட்டு அப்புறம் கண்ணாப்பின்னு திண்டாடக்கூடாதுன்னு பெரிய இடத்துல பொண்ணு எடுத்தாராம். நாராயணர் சாட்சாத் நாராயணர் சமுத்திர ராஜன்டேந்து பொண்ணு எடுத்திருக்கேன், சமுத்திரம்ங்கிறது இருக்கிறதுலே பெருசு இல்லையா, அதனால சமுத்திரத்திலேருந்து பொண்ணு எடுத்து மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே இவர் வந்து மலையரசன்ட்டேந்து பொண்ணு எடுத்திருக்கேன், பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டுருக்கேன், பரமேஸ்வரன். ஸோ பெரிய இடத்துல இருந்து இவாளும் பெரியவா, இவாளும் அல்பம் இல்லையே, அதனால இவாளும் பெரியவாளும் இல்லையோ, அதனால அப்படி கல்யாணம் பண்ணிட்டாரா மலையரசன் ஹிமவானுக்கு வந்து பொண்ணா பிறக்கிறா. ஹிமவானுக்கு பார்வதி, ஹிமவானோட மனைவி பேர் மேனான்னு பேர், ரெண்டு பேருக்கும் இங்க குழந்தையா பார்வதி தேவி பிறக்கிறா. அதனாலதான் கிரிஜான்னு பேர், கிரினா மலை, கிரிஜா அப்படின்னு பேர், கிரிஜான்னு பேர் பார்வதி தேவிக்கு. அப்படி கிரிஜாவா வந்து பிறக்கிறா, சின்ன குழந்தையா பிறந்தோடனே ஹிமவானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த குழந்தைய வந்து எப்படி அந்த இது சொல்லியாரு மீனாட்சி பிள்ளை தமிழ் எழுதினாரு, பிறந்தது வளர்ந்தது நிலா காமிச்சது சோறு ஊட்டினதெல்லாம் குமரகுருபர சுவாமிகள்னு இருக்கேன், அவர் வந்து மீனாட்சி பிள்ளை தமிழ்னு எழுதியிருக்கேன். மீனாட்சியோட குழந்தையா வளர்ந்து சின்ன பருவத்திலேருந்து ஆரம்பிச்சு அவர் எப்படி நடந்தா எப்படி சோ நிலா காமிச்சு சோறு ஊட்டினா எல்லாத்தையும் அழகா பாடல்களா எழுதியிருக்கிறவர். மீனாட்சியே வந்து சின்ன குழந்தையா வந்து முத்து மாலை எடுத்து பிரசன்டேஷன் ப்ரெசென்ட் பண்ணலாம் குமரகுருபன சுவாமிகளுக்கு, அப்படி ஒரு சரித்திரம் இருக்கு மீனாட்சி கல்யாணத்துல. இங்கேயும் வந்து சின்ன குழந்தையா பார்வதி தேவி பிறந்து அந்த கிரிஜைன்னு பிறந்து அதே மலை தானே, மலைய ஹிமவான்னா ஹிமாச்சலம்னு அர்த்தம், இமயமலை. அந்த வெள்ளியங்கிரியில தான் அழகா சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருப்போம், அங்கேதான் தவளர் நட போடுறா, அங்கதான் தவளரா எல்லாம் அங்கேயே நடக்கிறது பார்வதி தேவிக்கு, எல்லாம் ஹிமவானோட மடியிலேயே நடக்கிறது இல்லையா. அப்படி ரொம்ப சீராட்டி பாராட்டி நல்ல அழகா வளர்த்துன்னு வரா வளர்க்குறா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை வந்து கிரிஜான்னு கௌரின்னு பேர் வைக்கிறா, கிரிஜா கௌரி பார்வதி எல்லாமே பராசக்தியோட பேர் தான், அம்பாளோட பேர் தான் எல்லாமே. அப்படி பேர் வச்சு அழகா வளர்த்துன்னு வரா. வளர்த்துன்னு வந்தா இந்த ஹிமவான் என்ன பண்ணுவோம்னா எப்போதும் அந்த கைலாசத்துல போயிட்டு சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவனா, எப்போதும் அவனுக்கு ரொம்ப பக்திமான், ஏன்னா அவளே அதனால தானே பிறக்கிறா, பெரிய பக்திமானுக்கு நம்ம பிறக்கணுங்கிற ஒரு இதை எடுத்துட்டு லட்சியமா எடுத்துட்டு தான் பிறக்கிறா இல்லையா. அது மாதிரி பிறந்து அந்த ஹிமவானுக்கு வளர்ந்துட்டு இருக்கா, ஒரு அஞ்சாறு வயசு ஆறுது, பாலைன்னு தான் சொல்லியிருக்கு அம்பாளை வந்து ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ணுமா, டெய்லி சிவபெருமானை அங்கே கூட்டின்னு போகும்போது சிவபெருமானை போய் ஒரு போய் பிரதோஷ தரிசனம் பண்ணிட்டு வர, எல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இந்த குழந்தையும் கூட 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 போவோம், அவ்வளோ கையை பிடிச்சிட்டு அழகா சமத்தா அழகா இருப்போம், ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி விட்டுருப்பா அம்மா, எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு சின்ன பொண்ணா அழகா டெய்லி அந்த பெரியவங்க போய் பரமேஸ்வரனை போய் தரிசனம் பண்றதுக்கு போறா. அங்க பரமேஸ்வரன் என்ன பண்றாருன்னா முழு முழு பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சுன்னு இருக்கார், பூர்ண பிரம்மமா இருக்கார் அவர், மாயைய தள்ளி இருக்க, மாயை கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்க கைலாயத்துல அவர் இருந்துட்டு இருக்கார் பரமேஸ்வரன். அங்க வந்து தரிசனம் பண்றதுக்கு வரா. இங்கே பார்வதி தேவியும் தரிசனம் பண்ண வரா சின்ன குழந்தையா. இப்ப வந்து பார்வதி தேவிக்கு பரமேஸ்வரன் யாருங்கிறது தெரியும், பரமேஸ்வரனுக்கும் இது யாருன்னு தெரியும், இந்த குழந்தை யாருங்கிறது அவ்வளோ அவருக்கும் தெரியாம, யாருக்கும் தெரியாதானே ஈஸ்வரன் இல்லையா, உதல் தெரியாம யாருன்னா ஹிமவானுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். அதனால வருவோம், வந்துட்டு சுவாமியே பார்த்துன்னு அப்படியே கையை குவிச்சுன்னு சுவாமியே பார்த்துன்னு நின்றுட்டு இருப்போம். இவர் பார்ப்ப பார்த்தா அழகா இருக்கு, அந்த குழந்தைய பார்த்தாக்க எடுத்து கொஞ்சனம் போல இருக்கு, ஏதாவது அது வாயை கிளறி ஏதாவது ஒரு இதை பேசணும் போல அவருக்கு தோன்றது, யாருக்கு பரமேஸ்வரனுக்கு தோன்றது. பார்த்தார் அவர் ஹிமவானை பார்த்தார், ஓய் ஹிமவான் நீ வா டெய்லி வா தரிசனத்துக்கு வா எல்லாம் வா, இந்த குழந்தைய கூட்டின்னு வராது, இது சரியில்லை எனக்கு அதனால இதை கூட்டின்னு வராது அப்படின்ட்டு. உடனே அந்த குழந்தை பார்க்குறா என்ன உடனே அவர் சொல்கிறார், என்ன இல்லை ரொம்ப அது வந்து ரொம்ப பக்தியாக இருக்குது என்னோ தெரியல, டெய்லி கோவிலுக்கு வரேன்னு நம்ம கிளம்பினா உடனே எதுவும் கையை பிடிச்சின்னு கிளம்பி வந்துடுறது கைலாயத்துக்கு அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன, இங்கே பார்த்தியோ இல்லையோ, எங்கே இங்கே இருக்கிற இடத்த பார்த்தியோ இல்லையோ, இங்கே இருக்கிறதெல்லாம் பூத கணங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கும்படியாக இருக்குது ஒன்று ஒன்றும், சிவதூதிகள்னு ஒரு குரூப் இருக்குது அங்கே, இந்த சிவதூதிகள்னு ஒன்று இருக்குமா அதை பார்த்தாலே காம தகனம் ஆயிடுமா, அந்த மாதிரி ஒரு மூஞ்சியும் மகோதரியா தொப்பை எங்கப்பையுமா பயங்கரமா இருக்குமா, ஒன்னொன்னும் பிசாசு கூட்டம் அங்க இருக்கிறதெல்லாம் பேய் பிதா பிடாரி மாறி அப்படிதானே இருக்கு எல்லாம் சிவ சிவகணங்கள்லாம் எப்படி இருக்கும். அங்க போய் இந்த குழந்தைய அழிச்சின்னு வந்தாக்க, அதனால அழிச்சின்னு வராத, இந்த குழந்தை இனிமே அழிச்சின்னு வராத, அழிச்சின்னு போ அப்படின்னா. அப்படின்னோடனே இல்ல நான் டெய்லி அதெல்லாம் இப்படி ரொம்ப அழகா பாவம் அது பேசும்போது, அப்பா நானும் வரேன்ப்பா கோவிலுக்குன்னு சொல்லும் போது நான் எப்படி விட்டுட்டு வருது, அதை போய் அதை எப்படி நீ இங்கே இருமான்னு எப்படி சொல்றது நான். அதெல்லாம் கரெக்டு தான் அவ, அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஸ்காந்தத்திலயே இருக்கு, இதெல்லாம் கரெக்டு. நன்னா பேசுறா நன்னா தன்வின்னு, தன்வினா ரொம்ப குண்டாவும் இல்லாம ஒல்லியாவும் இல்லாம மீடியம் மீடியமா இருக்கிற வளர்த்தி உள்ள ஒரு குழந்தையா இருக்கா, எல்லாம் கரெக்டு. அதெல்லாம் அதெல்லாம் உனக்கு சரி, இங்க நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, பிரம்மச்சரியத்துல இருக்கேன், அதனால அந்த குழந்தைய எங்க கண்ணுக்கு ஏத்தாப்புல காட்டக்கூடாது, பெண்களை நான் எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இவ பார்த்துட்டு இருக்கு, இந்த குழந்தை பார்த்துட்டு இருக்கு, பக்கத்துல இருந்து பாக்குறது. பார்த்த உடனே பரமேஸ்வரனை பார்த்து, ஆமா நான் ஏன் வரக்கூடாது, நான் வந்தா உங்களுக்கு என்ன, நான் உங்களை ஏதாவது செய்றேனா, ஒன்றும் இல்லை, நான் பாட்டுக்கு சாமியை வந்து சுவாமியை கும்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போறேன், உங்களுக்கு என்ன பண்றது இதுல அப்படிங்கிறது. அதெல்லாம் நீ எல்லாம் வரக்கூடாது, இங்கெல்லாம் அதெல்லாம் பேச பார்த்து எழுதி அப்படியே இருக்க பூதகனை, நான் வந்து பிரம்மச்சரியத்துல இருக்கேன், பூர்ண பிரம்மச்சரியத்துல இருக்கேன், பிரகிருதியை தள்ளி வச்சிருக்கேன், மாயைய தள்ளி வச்சிருக்கேன் அப்படின்னா. பிரகிருத்தினா என்ன அப்படின்னு கேக்குறேன், பிரகிருத்தினா என்னன்னா நான் பூர்ண பிரம்மமா இருக்கேன், பிரம்மச்சரியத்துல இருக்கேன், நான் அந்நிய வஸ்துவை பார்க்க மாட்டேன், பெண்கள் எல்லாம் பார்க்கணும்னா எனக்கு சரியா வராது, அதனால நீ தள்ளிப்போ அப்படின்னா. ஓஹோ அப்ப பிரகிருத்திய தள்ளி வச்சிருக்கேலா நீங்க, ஆமா அப்ப நான் வந்திருக்கேன் உங்களுக்கு எப்படி தெரியுது, பிரகிருத்தியெல்லாம் தள்ளி வச்சிருக்கேலோ இல்லையோ, மாயையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டேலோ இல்லையோ, அப்ப நான் வந்திருக்கேன், நான் பொம்பளை பொண்ணா இருக்கேன், என்னை பார்க்கக்கூடாது அப்படியெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, நீங்கள் மாயை தள்ளி வைக்கவே இல்லை, மாயை உங்க கூட தான், சக்தி அங்கே கூட தான் இருக்கு, நான் வந்து எங்கேயோ தனியாகவா போக முடியும், நான் உங்ககிட்ட தான் இருக்கேன்னு அர்த்தம், அப்போ நான் உங்க அப்போ சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு, மாயை உங்ககிட்ட தான் இருக்கு, டெய்லி நைவேத்தியம் பண்ணால் சாப்பிட்றோம் இல்லையோ, மணி அடிச்சா காதில் விழுதோ இல்லையோ, அதெல்லாம் வந்தா எல்லாரும் வந்தா பக்தர்கள் எல்லாம் வந்து கோரிக்கையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, காதில் விழுதோ இல்லையோ உங்களுக்கு, அப்ப எங்க மாயை தள்ளி வச்சிருக்கேங்கிறாள், எங்க தள்ளி வச்சிருக்கேன், அப்ப நான் அதெல்லாம் தள்ளி வைக்கல அப்படின்னா. எல்லாரும் பாத்துட்டு வந்தேன், அப்ப அதாவது இது என்னடா இது அஞ்சாறு வயசுலயே இப்படி பேசுறது, இது பெருசா போனா இப்படி பேசுறதுன்னு நினைக்க கூடாது, ஏன்னா ஈஸ்வரனுக்கு ஏத்த ஈஸ்வரியா இருக்கலாம், அப்படி பண்ணா தானே, பெண்களா இருந்தாலும் அப்படி பேசினா தானே, அசர்ட்டிவா இருந்தா தானே புழைக்க முடியும், அப்படி இருந்தா அந்த மாதிரி பேசுறாங்க, ஈஸ்வரனுக்கு சந்தோஷம், பரமேஸ்வரனுக்கு சந்தோஷமாயிட்டு சந்தோஷமாயி சரி. அவர் என்ன பதில் சொல்றாரு, இதுக்கு மேல பதில் சொல்லவும் முடியலையே அவருக்கு, அதனால வாயடைச்சு போயிட்டு நீ வந்து இங்கே கைங்கரியம் பண்ணின்றுமா, இங்கே இரு நீ கைங்கரியம் பண்ணின்று அப்படின்ற அப்படின்னோடனே இமவானுக்கும் சந்தோஷம், ஏன்னா வந்து குழந்தைய வந்து இங்கேயே கைலாயத்துல அவர் சொல்றான், நான் இங்கேயே கைங்கரியம் பண்ணின்றுருக்கேன், நான் போறேன், நான் போயிட்டு டெய்லி வருவேன், உன்னை பாத்துக்கிறேம்மா, நீ இங்கேயே இரு அப்படின்னு. அது அஞ்சாறு வயசு குழந்தையா இருக்கு இல்லையா, அந்த குழந்தை என்ன கைங்கரியம் பண்ணணும்னா, ஏதோ கோலம் போட்டு அங்கே தீபங்கள்லாம் ஏற்றி வச்சு பூவெல்லாம் கட்டி அதெல்லாம் மாலையெல்லாம் கட்டி எல்லாருக்கும் அது வந்து ஒரு ஒரு அந்த குழந்தை மேலே அவர் ரெஸ்பெக்டும் இருக்கு, ஏன்னா முனிவர்களுக்கெல்லாம் தெரியும், ரிஷிகளுக்கெல்லாம் ஞான திருஷ்டினால இது யாரு என்ன பிறப்பு அப்படிங்கிறது தெரியும், பாக்கி எல்லாரும் இருக்கிற வாழ்க்கும் ஒரு மரியாதை கலந்த ஒரு ஒரு இது இருக்கு அந்த குழந்தை மேலே. டெய்லி அவள் பாட்டுக்கு அந்த மாலை கட்டி போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பலாம். இப்படி இங்கே பண்ணிட்டு இருக்கும்போது காரகாசுரன் ஒரு அசுரன், அந்த அசுரன் எப்பேற்பட்ட அசுரன்னாக்க பயங்கரமான ஒரு துஷ்டன், பயங்கரமான துஷ்டன்னா அவனை பத்தி மகாபாரதத்திலயும் சொல்லியிருக்கு, ராமாயணத்திலயும் சொல்லியிருக்கு, தாரகாசுரன் அப்பேற்பட்ட துஷ்டன், அவன் வந்து பரமேஸ்வரன்ட்டையே வந்து வரங்கள்ல வாங்கிட்டு இருக்கான், பிரம்மா கிட்ட வரங்களை வாங்கிட்டு இருக்கான், எப்பேற்பட்ட வரம்னா இரண்யகசிப்பு வரம் வாங்கின மாதிரி, நான் காலம்பரை சாகக்கூடாது, ராத்திரி சாகக்கூடாது, ஸ்ரீயால சாகக்கூடாது, புருஷனால சாகக்கூடாதுன்னு இப்படி ஏகப்பட்ட வரங்கள் அவன் நினைச்சுட்டு இருக்கான். அந்த தாரகாசுரன் நினைச்சா அதான் நம்ம புத்திங்கிறது, நம்ம புத்தி பலத்துல வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம், இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் நம்மளை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறோம் நம்ம. அந்த மாதிரிதான் அசுரர்களை தபஸ் பண்ணவாளே அசுரர்கள்லாம் நம்ம சும்மா காணும் போதே நம்ம புத்திசாலின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோமே, தபஸ் பண்ண அசுரர்களும் ஒரு குலம் தான், அந்த அசுரர்களும் தபஸ் பண்றான், 50,000 வருஷம் 60,000 வருஷம் தபஸ் பண்ணி ஒரு பிரம்மதேவனையே இழுக்கிறான்னா பாத்துக்கோங்களேன், அந்த தபஸ்னால அவளை வரவழைக்கிறான்னா அவளுக்கு எப்பேற்பட்ட தபஸா இருக்கணும், அப்படிப்பட்ட தபஸ் வந்தும் இவாளுடைய தன்மை எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு வரம் வாங்கணும், அப்படி நம்மளுடைய அந்த சாவே வரக்கூடாதுங்கிற ஒரு வரத்தை எப்படியாவது வாங்கிவிடணும், சாவே வரக்கூடாதுன்னு இருக்க முடியாது, பிறந்தாக்க இறந்துதான் போகணுங்கிறது ஒரு நீதி. அப்படி இருக்கும்போது அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியாதுங்கிறத அவ கண்டுபிடிச்சு வச்சுட்டு இருப்பா. கண்டுபிடிச்சு அதை கேட்டுடுவா. கேட்டா அதுக்கும் மேல ஒண்ணு வரும். ஹிரண்யகசிப்பு வரம் வாங்கினா நரசிம்ம அவதாரமே எடுத்துருப்பாருங்க. அதுக்கு மேல ஆயுதங்களால இருக்கக்கூடாதுன்னா உன்னை நகத்தையே ஆயுதமா யூஸ் பண்ணிடுறவர். காலம்பரம் இருக்கக்கூடாது, ராத்திரி இருக்கக்கூடாதுன்னா சந்தியாகால வேலையில வந்தார். வெளியில இருக்கக்கூடாது, உள்ள இருக்கக்கூடாதுன்னா படிக்கட்டுல, அதனால படிக்கட்டுல உட்காரக்கூடாது. எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு மீனிங் இருக்கு. படிக்கட்டுல உட்காரக்கூடாது, தலையை விரிச்சு போட்டுக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. அப்படி பண்ணா என்ன அர்த்தங்கிறது தெரியும். சந்தோஷமான அர்த்தம் கிடையாது இல்லையா. அப்படி அப்படி நடந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா ராட்சசிகளுக்கு ஈக்குவலன்ட்னு அர்த்தம். ராட்சசிகள் அர்த்தம் அவ்வளவுதான். அந்த மன்னனுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. அது மாதிரி இவன் வந்து இவனும் வாங்குறானா, ஏழையா இருக்கக்கூடாது பணக்காரனா இருக்கக்கூடாதுன்னா வேண்டினானா இவன் வரம் கேட்டானா. முருகன் வந்து இப்போ சிவன் சக்தி முருகன் வந்து ஒரு ஏழையும் இல்லை பணக்காரனும் இல்லை. முருகனா பிறந்துதான் வதம் பண்ணும்போது ஏழை அப்படி சொல்லுவேன், ஒரு குழந்தையா குழந்தை கையால எனக்கு வதம் ஏற்படணும்னு வேண்டினானா. ஒரு என்ன இவ்வளவு பெரிய தபஸ்வி நம்ப, எவ்வளவு பெரிய பலவான் நம்ப, பலசாலி, நம்மளை எப்படி கொலை பண்ண முடியும், ஒரு குழந்தையால கொலை பண்ண முடியுமா எங்கேயாவது அப்படின்னு அவன் நினைச்சானா. அப்போ அது குழந்தை பலசாலியா இருக்குங்கிறது அவனுக்கு தெரியல. அந்த குழந்தையால கொலை பண்ண முடியுமா அப்படின்னு. அப்ப அந்த குழந்தைய வந்து நம்ம பணக்காரன்னு சொல்ல முடியாது. இப்ப ஒரு அப்பா தானே எல்லாம் பணத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்காரு இல்லையா. அப்பாவோட பணம் தான் நம்ம குழந்தையோட பணம்னு சொல்லலாம். அப்ப பணக்காரன்னு சொல்லலாம் குழந்தைய. ஆனா குழந்தையோட பணமா அது, குழந்தையா சம்பாதிச்சது. அப்படி பார்த்தா ஏழைன்னு சொல்லலாம். இப்ப பணக்காரன்னு சொல்ல முடியாது, அந்த குழந்தைய ஏழைன்னு சொல்ல முடியாது. இப்படி எல்லாம் வரம் வாங்கினாலும் ஒரு ஃபேக்டர் அடிபட்டு போறது அந்த. அப்படி இவன் தாரகாசுரன் பெரிய அந்தகாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அந்தகாசுரனுக்க இருட்டை கொண்டு வந்தானா, உலகத்துல ஒத்துருமே பார்க்க முடியாத அளவுக்கு இருட்டு கொண்டு வந்தானா. அவரை வந்து பரமேஸ்வரன் வந்து அழிச்சானா. அதே மாதிரி மகிஷாசுரன் ஒருத்தான், அவன் பயங்கரமான அசுரன் அந்த மகிஷாசுரன். அத சக்தி வந்து பரமேஸ்வரி வந்து அழிக்கிறான். இது ரெண்டும் அந்த ரெண்டும் சேர்ந்தா இப்ப இப்ப தனியா பரமேஸ்வரனாலேயே அழிக்க முடியாது தாரகாசுரனை, பரமேஸ்வரியாலேயே அழிக்க முடியாது தாரகாசுரனைங்கும் பொழுது தேவர்கள்லாம் வந்து தேவர்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி எல்லாரையும் கொடூரமா ஆட்சி செஞ்சுன்னு வரான். அப்பா எல்லாம் பார்த்தாலாம் சரி, இது ரெண்டு சக்தியும் ஒன்னா சேர்ந்தாதான், இது பெரிய மகா தேஜஸ் உண்டானாதான் இந்த அசுரனை அழிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த பரமேஸ்வரனும் தபஸ் பண்ணிட்டு இருக்க, அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அங்கதான் இருக்கா கௌரி, அங்கதான் இருக்கா. ஆனால் அவ ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனாதானே அந்த ஒரு தேஜஸ் உண்டாகும் இல்லையா. அப்ப எப்படி அதை பண்ண முடியும்னு யோசிச்சாலாம். யோசிச்சு இந்த தேவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம், காமதேவனை கிளப்பி விடுறான். காமன்ங்கிறது வந்து காம தேவன்னே சொல்லியிருக்கு. ஏன்னா காமன் மகாதேவன், அவன் காமதேவன்கிறவன் எல்லாத்த விட சக்தி படைச்சவன் காமன். ஏன்னா காமத்தை அழிக்கவே முடியாது எவனா இருந்தாலும். அதனாலதான் பீஷ்மரை வந்து சொல்லுவா, பீஷ்மருங்கிற பேரே அதனாலதான் கொடுத்தது. தேவர்கள் எல்லாமே சொல்றா, தேவர்களா இருக்கிற நாங்களே சிற்று பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறேன்னு சொன்னாலே அது ஒரு பெரிய பீஷ்மர், நீங்க பீஷ்மர் அப்படின்னுங்கிற வார்த்தை அதனாலதான் வந்தது. அது மாதிரி இங்க காமனை அழிக்க காமதேவன்கிறவன் அவ்வளவு பவர்ஃபுல், அந்த காமத்தை அழிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த காமதேவனை கிளப்பி விடுறா அவள்லாம் சேர்ந்துட்டு. என்னவோ பெரிய நீங்கெல்லாம் என்னவோ பெரிய காமதேவன்கிற, எப்பப்பாரு எங்களையே மூட்டின்னு இருக்கியே தவிர எங்களுக்கே ஒரு காமத்தை மூட்டின்ட்டு நாங்க பாட்டுக்கு இந்திராணி என்ன ரம்ப என்ன ஊர்வசி என்ன நாங்க தேடி தேடி போயிட்டு இருக்கோம், எங்களை மூட்டினதுனால உங்க ஒன்னோ பெரிய காமதேவன் சொல்ற. பரமேஸ்வரன் இருக்கார்ப்பார், அவரை நீ வந்து எதையாவது பண்ண முடியுமா அப்படின்னு போய் அவனை கிளப்பி விடுறான். கிளப்பி விட்ட உடனே இவன் போறான். காமதேவன் வந்து என்ன பண்றான், பரமேஸ்வரனை போய் காமத்தை வயப்படுத்தினாதானே கௌரிய கல்யாணம் பண்ணி பெறவர் அப்படிங்கிறதுக்காக அந்த காமதேவனை கிளப்பி விட்டோடனே அவன் அம்போட போறான். அஞ்சு பானம் இருக்குமா காமதேவனுக்கு, அதை வச்சுன்னு நேரம் பார்த்துன்னு உட்காந்துட்டு இருக்கான். எப்ப நேரம் சரியா இருக்கும், எப்ப அந்த அம்ப வந்து விடலாம் அப்படின்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அன்னைக்கு அந்த கௌரி என்ன பண்ற, அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறான். தான் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு பூ மாலையெல்லாம் கட்டி இன்னைக்கு பரமேஸ்வரன் கழுத்துல போய் போட்டுருணும் நம்ம அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு எல்லாம் பண்ணி ஐடியாலாம் பண்ணி அந்த குழந்தை என்ன பண்றா, பக்தி ரொம்ப பக்தியோடு வந்து பரமேஸ்வரன் கழுத்துல போடுறா. காமன் வந்து அம்பு விடுறான். அம்பு விட்டாக்க அப்பதானே அவனுக்கு அவன் நல்ல அப்படிதானே பண்ணணும் அப்படின்னு. ஆனா என்ன பண்ணார் பரமேஸ்வரன், கண்ணை திறந்த, ரெண்டு கண்ணை திறந்து பார்க்கல கௌரிய, மூணாவது கண்ணையும் திறந்துட்ட. மூணாவது கண்ணை திறந்த உடனே அந்த காமன் பொசுக்கப்பட்டுட்டான். காமன் எரிஞ்சு போயிட்டான். காமன் எரிஞ்சு போனா என்ன ஆறுது, அப்படியே முழுக்க அந்த புகை மண்டி போய் எல்லாம் ஒரே அந்த கைலாயமே புகையா அப்படியே மண்டி போய் அப்படியே நெருப்பு பத்தி எரியுது. இங்க கௌரி பாக்குறா, ஐயோ நம்ம போட்டதுனால தானே நம்ம ஏதோ யார் மேலேயோ கோவத்தைப்பட்டு யார் மேலேயோ அடிப்போமே. அந்த மாதிரி யார் மேலேயோ கோவத்தை நம்ம போட்டதுனால தானே இந்த இந்த இவர் வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்காரு இல்லையா, அதுக்கு போய் அவரை போய் அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுச்சு. சின்ன குழந்தை தானே, ஓடி வந்துட்டா கிடுகிடுன்னு ஓடி வந்துட்டா. ஓடி வந்த அங்கேருந்து அம்மா அவ அம்மா கிட்ட வரா, என்னம்மா வந்துட்ட நீ பாட்டுக்கு அங்க எதுவும் கைங்கரியம் பண்றேன் அப்படி இப்படி நீ ஓடி வர எதுக்காக அழற அப்படின்னு கேக்குறா அம்மா. அந்த மேனாங்கிறவ கேக்குறா, இல்லம்மா இன்னைக்கு நான் போனேன், இன்னைக்கு மாலையெல்லாம் கட்டி பரமேஸ்வரன் கழுத்துல போய் போடலான்னு போனேன், அப்ப யாரோ காமதேவன் ஒருத்தர் வந்தார் அம்பு போட்டார் அவனை எரிச்சுப்பிட்டார். என் மேலதானே கோவம், என்னதான் எரிச்சிருக்கணும் உண்மையா பார்த்தா என்ன எரிச்சிருக்கணும், ஆனா அந்த அம்பை எய்தினவன் யாரோன்னு சொல்றாளே அந்த மாதிரி அவனை போய் அந்த கோவத்தை அவன் மேல காமிச்சு அவனை எரிச்சுப்பிட்டார் அப்படின்னா, அதனால யாரோ துஷ்டம் ஏதாவது பண்ணா அவனை சம்ஹரிக்கிறதுனாலதான் மூணாவது கண்ணை திறந்திருக்காரு பகவான், இல்லைன்னா தரப்பேற அதுக்கு நீ எதுக்கு அழற, உன் மேல எல்லாம் ஒன்றும் குத்தம் இல்லை, நீ ஒன்றும் பயப்படாத உண்மை இல்லைம்மா. ஒன்று தெரிஞ்சுட்டேன், நான் என்ன தெரிஞ்சுட்டேன், நான் இன்னைக்கு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டேன், என்ன வந்து பாப்பரோ என்னுடைய அழக அவர் ரசிப்பரோன்னு நினைச்சுட்டு அங்க போனேன், என் அழக அவர் பார்க்கவே இல்லை, அழகுனால அவரை வசப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுட்டேன், ஆனா அவரை அடைஞ்சே தீருவேன், அவரை எப்படியாவது நான் வந்து அடைஞ்சே தீருவேன், அடைஞ்சே தீருவேன்னா என்ன பண்ண போறேன் நீ அப்படின்னா தபஸ் பண்ண போறேன், தபஸ் பண்ணி அவரை அடைஞ்சே தீருவேன், பரமேஸ்வரனை எப்படியா இருந்தாலும் அடைஞ்சே தீருவேன். தபஸ் பண்ண போறியா, அஞ்சு வயசு துணுன்னு குழந்தா இருக்கே நீ என்னத்த தபஸ் பண்ணுவேன், எப்படி அதெல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம பாத்துல ஏதாவது பண்ண பூவெல்லாம் பறிச்சு தரேன் பூஜை பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு அதுதானே பண்ணிட்டு இருந்தேன், இத்தனை நாளா அந்த கைங்கரியம் தானே பண்ணிட்டு இருந்தேன், சரி அம்மாவுக்கு புரியாதுன்னு அம்மாவை விட்டுட்டு அப்பாவை பிடிச்சிருந்தான், ஏன்னா ரொம்ப அப்பா செல்லம்மா அதனால அப்பாவை பிடிச்சிருந்தான், அந்த இமவானை கூப்பிட்டு அப்பா நான் இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுட்டேன்ப்பா, இன்னைக்கு அந்த காமதேவனை எரிச்சுப்பிட்டார், எரிச்ச உடனே அவர் எப்படி காம தகனம் பண்ணவர் அவர் இல்லையா, காமத்தை வென்றவர் அவர், காமேஸ்வரன்னு பேரு ஆனா காமத்தை வென்றவர், அதனால அவரை வந்து நான் வந்து என்னுடைய அழகு வச்சுட்டு வசப்படுத்த முடியல முடியாதுன்னு தெரிஞ்சுட்டேன், அதனால தபஸ் பண்ண போறேன், தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி அவர் வரணும், அவரை விட அடையாம நான் விடமாட்டேன், அவர் இல்லாம நான் இருக்க முடியாது அப்படின்னா தபஸ் பண்ண போறியா, ஓ பண்ணேன் அப்படின்றார். ஏன் பண்ணுன்னு அவர் சொன்னார் அப்படின்னா, எங்க தபஸ் பண்ண போறா மலையில, இந்த மலை யாரு நம்ம தான், என் மடியில தானே தபஸ் பண்ண போறா, எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தை நம்ம மடியில தானே நம்ம தபஸ் பண்ணுவோம் நான் பாத்துக்கலாம் அப்படின்னு அவருக்கு தபஸ் பண்ணேன் அப்படின்றார். கொஞ்சம் சகிகள் ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு 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 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு போறா, போனா எப்பேற்பட்ட தபஸ் பண்றான்னா பனிகாலம் வருது, எல்லாம் ஹிமாலயாஸ் தானே உங்களுக்கு, பனிகாலம் வந்ததுன்னா ஃபுல்லா ஸ்னோ ஆனா கழுத்து அப்படி வெளியில தெரியறதான், உடம்பெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து இந்த தபஸ் பண்றான், அப்பேற்பட்ட கோரமான தபஸ் பண்றான். அந்த அதே கிரீஷ்மா அந்த இது வருது, சன் வந்து ஒரு என்ன சொல்றது இப்ப வெயில் காலம் வருது, வெயில் காலம் வந்தா அப்படியே பொட்ட தட அந்த பாறையில அப்படியே படுத்துண்டு அப்படியே பரமேஸ்வரா நீ வரமாட்டியா வரமாட்டியான்னு கோரமான தபஸ் பண்றான். அப்படியே அந்த காளிதாசன் எழுதும் போது எப்படின்னா அந்த அந்த செங்கல்ல வந்து தண்ணி பட்டுதுன்னா எப்படி ஆவி அப்படியே சின்ன அப்படியே வரும் இல்லையா, நல்லா சூடா இருக்கிற செங்கல்ல தண்ணி போட்டா அப்படி ஆவி அப்படியா, அந்த மழை காலத்துல அம்பாளுடைய சரீரத்துல இருந்து ஆவி வந்துதான், அப்படி தபஸ் கோரமான தபஸ் பண்றான். அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கும் போது என்னாச்சுன்னா அப்ப அந்த அந்தந்த ருத்து முடியும், அந்தந்த சீசன் முடியறது இல்லையா, அந்தந்த சீசன் முடியும் போது கொஞ்சம் எழுந்துப்போ எப்படின்னா அது அது அதுவும் சொல்ற அந்த தபஸ் எப்படி இருக்கும்னா அபரணான்னு பேர் அம்பாளுக்கு, அதுக்கு காளிதாசன் ஒரு அர்த்தம் சொல்றான், அபரணான்னு எப்படி பேர் வந்தது அப்படின்னா பராகாஷ் அதாவது அந்த பரணாகாரமும் செய்யாத அளவு தபஸ் பண்ணலாம், பரணாகாரம்னா என்னன்னா துருவன் தபஸ் பண்ணான், துருவன் இருக்கானோ இல்லையா, துருவன் என்னத்த நினைச்சு சொல்லணும், துருவன் இருந்ததானே அஞ்சாறு வயசு குழந்தை தபஸ் பண்றதுனாக்க எப்படி பண்ணிதான் தீல பண்ணிட்டு அதை பண்ணிட்டுனா அந்த சாப்பாடு வந்து மூணு மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவோம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிடும் சாப்பிடறான் இல்லையோ அப்படிங்கும்போது சிறகு அதுவா தானா உதிர்ந்த சிறகு இருக்கோ இல்லையோ மரத்திலேருந்து அந்த பரணாகாஷ்டம்னு பேரு, அந்த அதை சாப்பிட்டு தபஸ் பண்ணியிருக்கான். அம்பாள் என்ன பண்ணாலும் அந்த பரணாகாஷ்டமும் செய்யல, அந்த தானா உதிர்ந்த சிறகையும் சாப்பிடாம இருந்தாலும் அதனாலதான் அபரணா அபரணான்னு அதையும் சாப்பிடாத தபஸ் பண்ணியிருக்கா, அப்பேற்பட்ட தபஸ் அப்பேற்பட்ட தபஸ் பண்ணிட்டு இருக்கா. நடுவுல நடுவுல அந்த ஒரு சீசன் முடிஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸோட அந்த தோழிகளோட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேசிட்டு இருப்போம் அப்படி பண்ணிருப்போம் அடுத்த தபஸ் ஆரம்பிச்சிடும். அப்படி தபஸ் பண்ணும்போது ஒரு இது முடியறது, முடியும் போது அப்படி கொஞ்சம் முழிச்சுக்கிறா தபஸ்லேருந்து வெளியில வரா, அப்படி வரும்போது ஒரு பிரம்மச்சாரி வர அந்த பிரம்மச்சாரிய பேர் எப்படி இருக்காருன்னா, அப்படியே தங்க ரேக்கு அவரோட மேனி, அவரோட உடம்பு வந்து பொன்னார் மேனியனேங்கிறாள், பொன்னார் மேனியனேன்னு அந்த பொன்னார் மேனியனா புலித்தோலை உழைச்சிட்டு அப்படி வர்றார். அவர் பார்த்தா தேஜஸ் அப்படி இருக்கு, மகான் ஞானியா இருக்கார், அப்படி ஒரு தேஜஸ் இருக்கு. அந்த குழந்தைகள்லாம் பொன் குழந்தைகள் தானே, யாராவது ஒரு பிரம்மச்சாரி இப்படி வந்தானா ஐயோ என்ன பண்ணுவானோன்னு ஓடிடல. ஏன்னா அந்த அந்த கண்ணுல வந்து ஒரு ஒரு ஆர்ஜவம் இருக்கு. அதாவது எப்படி இருக்குன்னா, அப்பெரிய ஞான அவரை பார்த்தா நமஸ்காரம், அந்த மாதிரியான ஒரு ஞானியா ஒரு பிரம்மச்சாரி வர்றாரு. அங்கேருந்து வந்துட்டு இந்த பொண்ணு இந்த குழந்தை வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வர, நீங்கெல்லாம் யாருமா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். அப்படின்ன உடனே அந்த தோழிகள்லாம் சொல்றது, இவ வந்து இமவானோட புத்திரி, ராஜா இமவான் இருக்கேன் அவனுடைய பொண்ணு, தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னா தபஸ் பண்ணிட்டு இருக்காளா? தபஸ், நாங்க எங்களை மாதிரி இருக்கிறவெல்லாம் தபஸ் பண்ணுவா, இல்ல வயசான பாட்டி கிட்டி இருந்தா பிரதோஷம் பூஜை கீஜைன்னு எதையாவது பண்ணிட்டு இருப்பா, இந்த வயசுல விளையாட வேண்டிய வயசுல தபஸ் பண்றேங்கிறே என்ன தபஸ் பண்றேன் அப்படின்னா, இல்ல இல்ல இவ வந்து கிரிஜான்னு பேரு, ஒரு வரனை நோக்கி தபஸ் பண்றா, ஒரு வரன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தபஸ் பண்றா. அப்படின்னோடனே பாரு என்னது, ஒரு வரனை நோக்கி இவ தபஸ் பண்றாள இந்த குழந்தையா? அப்படின்னா இவ அடையணும்னா அந்த பயல்ல தபஸ் பண்ணிருக்கணும், கோடி கோடி ஜென்மமா அவன் எல்லாம் தபஸ் பண்ணிருக்கணும். இவ வேணும்னா இவ எதுக்கு தபஸ் பண்ணணும்? எங்கேயாவது ஒரு மாணிக்கமோ தங்கமோ வைரமோ ஒருத்தன் வீட்டுல வச்சிருக்கானா, அந்த வேணுங்கிற அந்த வைரம் வேணுங்கிறவன் தான் தபஸ் பண்ணணும். தபஸ் பண்ணி அந்த வைரம் வேணும், வைரம் வேணும் தபஸ். எங்கேயான வைரம் வந்து ஐயோ நான் யாருக்கிட்ட போறேனோ, எந்த வீட்டுல என்ன வாங்கினு போறாளோன்னு அது இருக்குமான்னு, இது என்ன பைத்தியகார்த்தனமா இருக்கு, யாரோ இவ இவ வேணும் அப்படின்னா அந்த பயல்ல தபஸ் பண்ணியிருக்கணும் எத்தனையோ, ஏன் இவ எதுக்கு தபஸ் பண்ணணும், இது என்ன இது உள்டாவானா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அந்த வரம் யாரு அப்படின்னு கேக்குறேன். அந்த பிரம்மச்சாரி வந்த பிரம்மச்சாரி கேக்குறேன், என்ன பரமேஸ்வரன் சிவனை நோக்கி தபஸ், சிவ 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 சிவா, சிவனை நோக்கி சிவன் வேணும்னு ஒரு பொண்ணு கிளம்பினான்னா யோத்திதான் இருக்கும். யாருமே சிவனை நோக்கி தபஸ் பண்ணி சிவன் வேணும்னு யாருமே எந்த பொண்ணுமே போனது இல்லையே, இது வரைக்கும் யாருமே போனது இல்லையே. அதான் அம்மா அப்பா சொன்னதை கேட்கணும், அம்மா அப்பாட்ட கேட்டிருக்க மாட்டேன், இந்த இந்த பேரை சொல்லியிருக்க மாட்டேன், அதனாலதான் உங்களுக்கு தெரியல. சிவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, உடுக்க உடை கிடையாது, உடுக்க உடையினா ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது, எதையோ மான் தோலியோ புலித்தோலியோ எதையோ கட்டின்னு இருக்க, அது போறாதுன்னு சொல்லிட்டு அந்த யானை இருக்கே, யானைய ஈரம் காயாம தோலை உரிச்சு மேலே போத்தின்னு அலையிற, உடுக்க உடை கிடையாது, இருக்க இடம் கிடையாது, இருக்கிறதுக்கு ஒரு இடம் ஏதாவது ஒரு வீடு, நீ போனேன்னா ஒரு வீட்டுல இருக்க வேண்டாமா, எங்க இருக்கிறது தெரியுமா, யாருமே இல்லாத வீடு, அங்க போனாக்க திரும்பி வர முடியாது, அப்பேற்பட்ட வீடு சுடுகாடு அதான் வீடு. அங்க இருந்துட்டு கண்ணா பின்னான்னு குதிச்சுண்டு, அதுவும் உள்ள சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி ஜனமா, அதெல்லாம் பார்த்தா ஏதாவது மனுஷாலோட இருக்கிற மாதிரியா இருக்கும், இது எவ்வளவு அழகான குழந்தை, எல்லாம் பிசாசு கூட்டம், எல்லாம் தலைவரிச்சுண்டு அப்படியே ஆடுறது எல்லாமா சேர்ந்துட்டு, அது கூட இவரும் ஆடின்னு இருப்பேன், அது கூட போய் இது பண்ண, இந்த குழந்தை எவ்வளவு அழகான குழந்தை. சரி ஒரு ஒரு இடத்துல சரி போனா வந்தா ஒரு பென்ஸ் காரு, ஒரு டெஸ்லா காரு, ஏதாவது ஒரு கார் வச்சுட்டு இருக்காருன்னா ஒரு கிழ கால மாடு, அது அது இப்படியும் அப்படியுமா ஆடிண்டு கிடிண்டு ஒன்னு தூக்கி அதுல வச்சுண்டு அதெல்லாம் போக முடியுமா நீ? எவ்வளவு அழகான குழந்தையா இருக்க, அது போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிற அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேரே, மாலையங்களையும் ஏதாவது ஒரு பெரிய ரத்ன ஆகாரமா அப்படியே அலங்காரம் பண்ணிட்டு அதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேறான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இருக்கிற மண்ட ஓட்டெல்லாம் சேர்த்து ஒரு நரம்பை வச்சு ஒரு கயரை வச்சு கட்டி கல 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 கலன்னு யார் யார் மண்டையோ அதெல்லாம் அந்த மண்ட ஓடெல்லாம் கோத்து 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 மண்டையில் போட்டுருக்கேன், தலையில் போட்டுருக்கேன். அதையும் தாண்டி ஏதாவது சாப்பாடு வேணும்னாக்க ஒரு பாத்திரம் இருக்கோ இல்லை அதுலேயே ஒரு கபாலம் அதே ஒரு மண்ட ஓட்டை எடுத்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி இவரை போய் வேணும்னு நீ வந்து தபசு பண்ணுறியே, நாளைக்கு கல்யாணம் ஆச்சு மாலை மாற்றி நாள்னு போடினா யார் எந்த மாலையை போடுவேறோம் உங்களுக்கு? அந்த நரம்பு மாலையும் மண்டை ஓட்டு மாலையும் எடுத்து மேலே போட போறேன், உன் மேலே போட்டா நீ அப்படியே அழகாவா இருக்கும். அதெல்லாம் கையை பிடிக்கிறார் அப்படின்னாக்க, அதாவது நான் முழுக்க பாம்பு கையில சரி கையில பிடிச்சி கையில அப்படி பிடிச்சி கொடுப்பா இல்லையா, அந்த மாதிரி கையை பிடிச்சாருனாக்க அந்த கையில என்ன இருக்கும், ரிஸ்ட் வாட்சா இருக்கும் இல்லை ஏதாவது ரோலெக்ஸ் வாட்சா கட்டின்னு இருக்கா, இல்லை அது இல்லை உள்ள ஒரு சின்ன ஒரு பாம்பு, அது என்ன பண்ணும், அது புஷ்ஷுன்னு இப்படி கிளம்பும், நீ கையை விடவும் முடியாது பிடிக்கவும் முடியாது, அந்த பாம்பு அப்படி கிளம்பி நின்றுட்டு இருக்கும். இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் யாருக்கிட்ட கேட்டு, மூணு கண்ணு யாருக்காவது மூணு கண்ணு இருந்து பார்த்துருக்கியா, மூணு கண்ணு ஒவ்வொரு கண்ணும் ஒரு ஒரு இடத்துல பார்க்கும் அப்படி அப்படி அதை பெரிய அழகுன்னு சொல்ல முடியாது அவனை. அப்படியே ஒருத்தர் சொன்னேன், ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா ஒரு ஒரு இது சொல்லியிருக்கா, என்னன்னா அந்த பெண் நினைப்பலாம், அந்த பெண் நினைப்பாலாம் அவ்வளவு அழகா இருக்கணும். புருஷன்னா எப்படி இருக்கணும்னா அழகா இருக்கணும், எனக்கு அழகான புருஷன் வேணும்னு நினைக்கிறவள் பொண். அந்த பொண்ணோட அம்மா என்ன நினைப்பலாம், நிறைய சொத்து உள்ளவனா இருக்கணும், அப்பதானே நம்மள குழந்தைய வச்சு காப்பாத்துவோம் இல்லையா. நாள் முழுக்க வச்சுன்னு காப்பாத்தணும்னா அவனுக்கு நிறைய சொத்து இருந்தாதான் முடியும், நிறைய பணம் வச்சிருக்கணும்னு நினைப்பலாம் அந்த அம்மா. அப்பா என்ன நினைப்பாலாம், நல்ல படிப்பு இருக்கணும், சொத்து குத்து இல்லாட்டி கூட அந்த படிப்பை வச்சு மேனேஜ் பண்ணி எப்படியோ கண்டுபிடிச்சிருந்துறோம், ஒரு டீசெண்டானவனும் இருப்போம், படிக்கணும் இல்லையா, நல்லா படிப்பு உள்ளவனாதான் மாப்பிள்ள பார்க்கணும்னு நினைப்போம். பந்துக்கள்லாம் என்ன பண்ணுவாளா, ரிலேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாளா, அவ என்ன நினைப்பா, நல்ல குலமா இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம பார்த்த பொண்ணு அவாத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு நல்ல குலம் இல்லையா, நல்ல குலத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னு பந்துக்கள் என்ன நினைப்பா. ஃப்ரெண்ட்ஸ், சுத்தி வர இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவ்வளோ அதெல்லாம் இவ்வளவு அவ எதிர்பார்க்க மாட்டா, அவளுக்கு வேண்டியது டின்னர், நன்னா சாப்பாடு போடுவாளா, அந்த கல்யாணத்துல போனா நல்லா சாப்பாடு போடுவாளா, விருந்து நல்லா வைப்பாளா, நல்லா நம்ம ரிசப்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவளுடைய கவலை இருக்குமா. இதுல ஏதாவது ஒண்ணு பொருந்துமா, அந்த சிவனுக்கு ஒரு கேட்கறான் அழகா இருக்கு அப்படின்னா அவருக்கும் அழகுக்கும் சம்பந்தமே கிடையாது. மூணு கண்ணு உள்ளவனை போய் இப்ப கல்யாணம் பண்ணிப்பலாம், யாராவது மூணு கண்ணு அப்படியே மூணு டைரக்ஷன்ல பாக்குறதுன்னா அவனை போய் தேர்ந்தெடுத்து அவனை கல்யாணம் பண்ணிப்பலாம், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. சரி, சொத்து இருக்கா அப்படின்னு அம்மா வகையில சொத்து இருக்கான்னு பார்த்தா இருக்கு, இடமே இல்லையே, அப்புறம் தானே சொத்து குத்தலாம். முதல்ல சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து பிச்சை எடுத்துன்னு போயிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு. அப்போ அவரை போய் சொத்து இருக்காருன்னா என்னத்த சொத்து இருக்கும், இல்லை. படிப்பு இருக்காருன்னா இவர் எந்த ஸ்கூலில் போய் படித்தாருன்னு யாருக்குமே தெரியல, இவர் படிச்சிருக்காரா இல்லையா, இவர் எங்கே படித்தார் யாருக்குமே தெரியல, இவர் படித்ததெல்லாம். ஸோ சொத்து இல்லை, அது இல்லை, ஒன்றும் இல்லை. குலம் என்ன குலம் அப்படின்னா, இவரை சுற்றி இருக்கிற சம்பந்திமார்கள்லாம் வீட்டுக்கு வந்ததுன்னா அதெல்லாம் எப்படி இருக்கும், சிவதூதிகளும் பூதகணங்களும் தான் சம்பந்திகள் அப்படின்னா அதெல்லாம் வீட்டில் வச்சுருந்து பேச முடியுமா, ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியுமா, இதெல்லாம் நீ யோசிக்க வேண்டாமா. எப்படி இப்படி வந்து நீ வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆளுக்கு தேர்ந்தெடுத்திருக்கியே, இதுக்கு தபஸ் வேற பண்ணிட்டு இருக்கியே, இவன் வரணுங்கிற தபஸ் பண்ணிட்டு இருக்கியே, கொஞ்சமான உனக்கு ஏதாவது யோசிக்க வேண்டாமான்னு ஒன்னே. அப்பதான் பார்வதி தேவி பாக்குறான், நீ யார பார்த்து என்ன கதை சொல்ற, நீ பெரிய பார்த்தா பெரிய ஞானி மாதிரியும் பிரம்மச்சாரியா இருந்துட்டு அப்படி வந்துட்டு இருக்கேன்னு பார்த்தாக்க சிவ நிந்தனை பண்றியே. சிவ நிந்தனை வந்து துளசிதாச சொல்ற, சிவ நிந்தனை பண்ணா அந்த நாக்கு அரு, நீ உனக்கு நீ அதை கேட்டதுக்காக நீயே குத்தி செத்துப்போ அப்படின்ற அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு சொல்ற அந்த மாதிரி நீ சிவ நிந்தனை பண்ண அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு பேரு, அந்த அதை கேட்கவே கூடாதுன்னு பேரு. நீ என்ன சிவபெருமானை பத்தி உனக்கு என்ன தெரியும், என்ன குலம்னு கேட்கறியே, அவர் தானே ஆதி ஆதி புருஷனா இருக்கிறவர் பரமேஸ்வரன், என்ன ட்ரெஸ் இல்லைங்கிறியே, அத்தனை திக்குகளை உடுத்தின்னு இருக்கிறவன், திக்குகளைத்தான் அவர் ட்ரெஸ்ஸா உடுத்தின்னு இருக்க, அவர் கையில இருக்கிற திருசூலம் இருக்கே, திருசூலமும் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் சிவபெருமானோட இதுல சிவன் கோவிலுக்கே போனாக்க சிவபெருமானுக்கே ஒரு தத்துவம் இருக்கு. சிவன் கோவில போனா என்னன்னா, முதல்ல நந்தி இருக்கு, நந்திக்கு பின்னாடி இருந்து சிவபெருமானை பார்க்கணும்னு இருக்கு. ஏன்னா தர்மம், நந்தி சொல்றது வந்து தர்மம், ஒரு தர்மத்துக்கு பின்னாடி இருந்ததான் சிவபெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அப்புறம் போனா விநாயகர், விநாயகருங்கிறது யோகம், சித்தி, யோகம்னா என்ன, சித்தி, சித்தி விநாயகர்னு சொல்றோம் இல்லையா, சித்தினா என்ன, அவருக்கு என்ன சித்து, இவ்வளோ பெரிய பாடி, அவர் யானை மூஞ்சூர் மேல உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அதான் சித்தி, உட்கார முடியுமா, அவ்வளோ பெரிய யானை வந்து குட்டியா ஒரு மூஞ்சூர் மேல ஒரு எலி மேல உட்கார்ந்தா நசிங்க போயிடாதா, அப்ப உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா சித்தி இல்லையா, அதான் சித்தி விநாயகர்னு பேரு. உபாசனை முருகன், உபாசனை தான் போன வாட்டி சொன்னேன்னு இல்லையோ, ஷட் உபாசனை இருக்கு, ஆறு விதமான உபாசனை இருந்து சஹசிரார்த்த வழியா பகவானை பார்க்கணும்னு இருக்கு. அப்படி போய் பார்க்கறா உள்ளுக்குள்ள போன அம்பாள், ஞானத்தை கொடுக்குறவள் அம்பாள், அந்த ஞானம் கிடைச்சிடுத்து, அம்பாள் ஞானம் கிடைச்சிடுத்துன்னா பெல் அடிக்கிறது, பெல் அடிச்சா திரை விலகிறது, பகவானை பார்க்கறோம், பரமேஸ்வரனை பார்க்கறோம், பரமேஸ்வரனை பார்த்துட்டா சுத்தி வந்தா சண்டிகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர் யாரு, மௌனம், பகவானை பார்த்துட்டா அதுக்கு மேல மௌனம் தான், சண்டிகேஸ்வரனா ஏதோ ஒரு செவிட்டு சாமி கிடையாது, அதாவது சுத்தி வந்தா அந்த அந்த மௌனம், மௌனம் தான் தட்சிணாமூர்த்தி சுரூபமா இருந்து நமக்கு உபதேசம் பண்றது, அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது இல்லையா. இதுதான் சிவன், சிவன் சிவ தத்துவமே இதுதான், சிவன் கோயில போனா சிவ தத்துவம் அதான், ஒவ்வொன்றும் ஜடாமுடி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொன்றும் பகவானுக்கு வந்து பூத கணங்கள் இருக்கு அப்படின்னா என்ன, பூத கணங்கள் நம்மளுடைய எல்லாத்தையும் விளக்கிட்டு நம்ம நிக்கிறோம் இல்லையா, அதுதான் கணம். பூத கணம் என்ன பண்றது, எல்லாம் நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய குணாதிசயங்கள் இருக்கு இல்லையா, ரஜஸ் தமஸ் சத்துவ குணங்கிறோம், சத்துவம் ரஜஸ் தமஸுங்கிறோம், அது மூணும் தான் திருசூலமா இருக்கு, அது மூணு அந்த மூணையும் தாண்டி இருக்கு, தாண்டி எல்லாத்தையும் விளக்கினதுதான் பூதகணங்கள்லாம் இருக்கு அங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தத்துவங்கள் ஒவ்வொன்றும் சிவனை அடையாது. அப்பேற்பட்ட பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் வந்து தாருகாவனம்னு இருந்துதான் பாகவதத்துல. தாருகாவனத்துல வந்து எல்லாம் யஜ்ய பத்னிகளா இருந்தாலாம், யஜ்யம் பண்றவ அவள்லாம், அதாவது இது பண்றவா, யஜ்ய பத்திகளை யஜ்ய பத்னிகளை வெளில விட மாட்டாவா, எங்காத்து மாமியெல்லாம் வெளியில போக மாட்டா, வெளியில யாரும் வெளியில இருக்கிற ஆம்பளைகளை பார்க்கவே கூடாது, பார்க்கவே மாட்டா அவள்லாம் அப்படின்னு இருந்துவா அவள்லாம். அந்த யஜ்யம் பண்ணிட்டு இருக்கிறவாள்லாம் அவளோட கர்வத்தை அடக்கணும்னு நினைச்சாரா பரமேஸ்வரன். என்ன பண்ணாரா, இதே மாதிரி வேஷத்துலதான் நாகபூஷணமா நாகத்தை அணிஞ்சுண்டு ஒரே அந்த கபாலத்தை போட்டுண்டு ஒரே ஜடா முடியும் விடா முடியுமா வச்சுண்டு புலித்தோலை வச்சுண்டு அங்கேருந்து வர, அங்கேருந்து வந்த உடனே அத்தனை யஜ்ய பத்னிகளும் எல்லாம் அக்னிஹோத்திர பண்ணவா, அக்னிஹோத்திரிகள் எல்லாம் அவளுடைய பத்னிகள். அதனால அந்த யஜ்ய பத்திரிகள்லாம் வெளில வரமாட்டா, வெளில எங்காத்து மாமிலாம் வெளில வரமாட்டாளேங்கிறவாள்லாம் வெளியில வந்து யாரோ போறாளே, யாரு போறா, அவளை போய் எதுவும் கேட்டு பாப்போமா, எங்கே போறேன் அப்படின்னு ஒருத்தரா வந்து அவரை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாலாம். அப்படின்னா அவர் அழகு பண்ணிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, அவருடைய அவர் அப்படியே அப்படியே சென்ட் போட்டுண்டு டை கட்டிட்டு இல்லை இப்ப இது பண்ணிட்டு என்ன சொல்றது ஆகாரங்கள்லாம் போட்டுண்டு முக்தாகாரம் அது இதுன்னு அப்படிலாம் வரணும்னு அவசியம் இல்லை, தானே சுயமா வந்தாலும் கடவுள் கடவுள் தானே, கடவுள் எப்படி வேணா வரலாம், கடவுள்ங்கிறவருக்கு இப்படி மேக்கப் போட்டு இப்படிதான் வரணும் இதுதான் அழகுன்னு எப்படி சொல்ல முடியும், அப்படியே மூணு கண்ணோட தான் வந்திருக்காரு வந்தா அந்த. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பரமேஸ்வரன் அப்பேற்பட்ட பரமேஸ்வரனா இருக்கிறவன நீ யாரோ நீ வந்து இப்படி வந்து சிவன் நிந்தன பண்றியே, சிவனை நிந்தனை பண்ண முடியுமா, தேவனை முதல்ல நிந்தனை பண்ணக்கூடாதுன்னே சொல்லியிருக்கு, தேவனை தேவ நிந்தனையே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் அடையிறதுக்காக நான் இந்த தபசு பண்ணி சப்போஸ் வரலைன்னாலும் அதுல என்னுடைய தபசு பத்தலேன்னு தான் அர்த்தம், அவரை அடைஞ்சிட முடியுமா அவ்வளவு ஈஸியா, அப்படி நான் இத்தனை வருஷமா தபஸ் பண்ணேனே அப்படின்னாக்க பார்த்தல, இத்தனை வருஷமா இவ்வளவு படிச்சும் மார்க் வரலையேங்கிறானே, சில பேர் பார்த்தேன்னா எத்தனை படிச்சாலும் நூத்துக்கு நூறு வரலையே அப்படின்னா, நூத்துக்கு நூறு வரல அப்ப அந்த அளவு படிக்கலன்னு அர்த்தம், 98 தான் நான் எவ்வளவோ படிச்சேன், 24 மணி நேரத்துல ஒரு செகண்ட் கூட விடாம 24 நேரம் படிச்சேன், 98 தான் வந்திருக்கு, 98 தான் வந்திருக்கு, 100 வரலன்னா இப்ப 100 வரதுக்கு படிக்கல, அதான் அதுல அப்படின்னா என்னுடைய தபசு பத்தல அப்படிதான் சொல்லுவேனே தவிர பரமேஸ்வரன் வரலங்கிறதுல எனக்கு ஒண்ணும் இல்லை, பரமேஸ்வரன் வரமாட்டார் அப்படி பரவாயில்ல, பரமேஸ்வரன் கிடைக்கலன்னு அர்த்தம் அப்படின்னுட்டா தேவி அம்பாள் சொல்லிட்டு இனிமே இங்க இருக்கக்கூடாது, இவரோட இனிமே நம்ம பேசி இங்க இருக்கக்கூடாது, நம்ம மேற்கொண்டு நடந்து போவோம்னு சொல்லி போனாக்க இவர் என்ன பண்றாரு, ஒரு கபட சன்னியாசி தானே இவர் இல்லையா, இவர் எப்படி பண்ண, அதாவதான் காதலால் கசிந்து கண்ணீர் மல்கின்னு எழுதினேரோ இல்லையோ திருநியார் சம்பந்து, யாரை பார்த்து காதல் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரியான ஆசாமியை பார்த்து காதல் பண்றதுக்கு கூட ஒரு அழகான ஒரு ஒரு உருவத்தை தான் நம்ம பார்ப்போம் அப்படின்னு இல்லாம பரமேஸ்வரன் இப்பேற்பட்ட பரமேஸ்வரனை காதலால் கசிந்து கண்ணீர் மல்கின்னு அவர் எழுதியிருக்காருன்னா அப்ப எப்படி அவள்லாம் பார்த்து, அதுதான் அட்ராக்ஷன்கள். அப்படி அந்த பரமேஸ்வரன் வந்து இந்த பின்னாடி இருக்கிற பிரம்மச்சாரி இருக்காரு அவர் வந்து அந்த பொண்ணை அப்படி கட்டின்னுட்டாரான், கட்டின்றாலும் மகாதேவா யாரோ வந்து கட்டிக்கிறாளே அப்படின்னு இப்படி திரும்பி பாக்குறா, பார்த்தா பரமேஸ்வரன் நின்றுட்டு இருக்காரு, பரமேஸ்வரனே நின்றுட்டு இருக்கார், கட்டின்னு இருக்கார் அந்த குழந்தைய, அந்த பார்வதி தேவிய கட்டின்னாக்க அந்த அந்த பொண்ணு சொல்றதான், இப்ப ஈஸ்வரன் தானே வந்திருக்கா, பரமேஸ்வரனே நேரம் வந்துட்டார், பரமேஸ்வரி அங்க நின்றுட்டு இருக்கா, அப்ப ஈஸ்வரன் சொல்றதுக்கு மேல சாஸ்திரமா, ஈஸ்வரன் சொல்றது தானே சாஸ்திரம், ஆனாலும் பரமேஸ்வரி அவ கௌரி என்ன சொல்றாளா, நீங்க வந்துட்டே சரி உங்களுக்காகத்தான் தபஸ் பண்ணேன் ரைட்டு, ஆனா எங்க அப்பாவை வந்து கேளுங்க, எங்க அப்பாவை வந்து வரப்பிரேஷனம் பண்ணுங்கோ, எங்க அப்பாவை வந்து பொண்ணு கொடுன்னு கேளுங்க, கேட்டு அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, அப்படி கேட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு எங்க அப்பா என்ன கொடுப்பேன் கண்டிப்பா கொடுப்பேன், அதனால என்ன கேட்டு நீங்க பொண்ணு கேட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாரு. ஈஸ்வரனா ஆமா இப்ப போலாமே, எழுந்து அப்படியே கைலாயத்துக்கு ஐச்சின் போக முடியாதா, கைலாயத்துக்கு ஐச்சின் போனா யாரு வந்து என்ன சொல்ல போறா, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தான் தர்மம், இதெல்லாம் தான் நாம கத்துக்க வேண்டிய தர்மம், அதெல்லாம் எங்கேயோ போய் அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் கிடையாது, பரமேஸ்வரனே அப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, பரமேஸ்வரன் அப்படியே நின்றுட்டு இருக்க, ஆமா கரெக்டு தானே, ஆமா அவ சொல்லிட்டு போயிட்டா நிக்கல, எங்க அப்பா வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டா போயிட்டா அவ்வளவுதான், போனாக்க இங்க பரமேஸ்வரன் அப்படியே நின்றுருக்க, ஆமா அவ அப்பாவை கேட்டு சொல்லுன்னு நமக்கு அப்படி இல்லையே, நான் எங்க போய் அப்பாவை தேடுறது, எந்த அப்பாவை கேட்டுட்டு வாருன்னு சொல்றதுன்னு யோசிக்கிறானான். அப்புறம் பார்த்தா சப்த ரிஷிகளை நினைச்சாராம், சப்த ரிஷிகளும் போறா பொண்ணு கேட்கறதுக்கு, அங்க இமவான்கிட்ட போய் பொண்ணு கேட்கறதுக்கு போறா, போனாக்க அவன் கொடுக்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் வேற இருக்கான், உள்ளுக்குள்ள இருக்கான் அந்த சப்த ரிஷிகள். இவருக்கு கூட சிவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருனா என்ன பண்றது அப்படி நினைச்சுட்டு முதல்ல போறானா, போய் அந்த ஹிமவான்ட்ட சொல்றாராம் பரமேஸ்வரன் எப்பேற்பட்ட பரமேஸ்வரன்கிறத விளக்குறான். எல்லாரும் வணங்கக்கூடியவர் பரமேஸ்வரன், எல்லாரும் நமோன்னமகன்னு சொல்றோமே வேதம் நமோன்னம நமோன்னமன்னு யாரை போய் கதறதோ அப்பேற்பட்ட பரமேஸ்வரன், அந்த பரமேஸ்வரனுக்கு நீ பொண்ணை கொடுத்தேன்னா நீ வணங்கப்படுவா. ஏன்னா பரமேஸ்வரனுக்கே மாமனார் ஆயிடுற இல்லையா, அந்த பரமேஸ்வரன் உன்னை வணங்குவேன் மாமனாரா இருக்கிறதுனால. அதனால அப்பேற்பட்ட பரமேஸ்வரனுக்கு நீ பொண்ணை கொடுக்கணும்னு, ஏன்னா ஏதாவது ஒண்ணு எடுத்துன்னு போய் கேட்கணுமே அவர்கிட்ட, இதெல்லாம் சொல்லி கேட்க முடியாது, அவருக்கு மூணு கண்ணுன்னு சொல்லி கேட்க முடியா கொடுக்க மாட்டேன்றான் பண்றது. அதனால இப்படி கேட்கறா, அது மாதிரி இது மாதிரி கேட்ட உடனே அவன் சொன்னானா, ஹிமவான் சொன்னானா, உங்களுக்கு தெரியாது என் பொண்ணுக்கு நீங்க வந்து கிரிஜா உமா இப்படிலாம் தானே பேரு கேட்டிருக்கீங்க, உமான்னு ஒரு பேர் உண்டு. உமான்னா என்னன்னா அந்த அம்மா மேனா வந்து சொல்றாளோ இல்லையோ, நீ தபஸ் பண்ண போகாதே அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, நீ பண்ணாதேமா உமா அப்படின்னாலாம். ஊன்னா ஊவான்னு அர்த்தம், ஊவா வந்துருதுன்னு சொல்ல மாட்டேன் இல்லையா, ஓ தொடாதே ஊவா தொடக்கூடாது அப்படின்னு நம்ம சின்ன குழந்தை அதான் ஊ மா அப்படி பண்ணாதேமா அப்படின்னாலாம் அதான் உமா. அப்படியே அப்படி அவங்க உமான்னு ஒரு பேர் இருக்கு, கிரிஜான்னு பேர் இருக்கு, பார்வதின்னு பேர் இருக்கு, எல்லாம் பேர் இருக்கு. அவளுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு, சிவபிக்ஷான்னு ஒரு பேர் இருக்கு. சிவனுக்கு நான் என்னைக்கோ தார்வாத்து கொடுத்துட்டேன், இந்த குழந்தை என்னைக்கோ கொண்டு போய் அந்த கைலாயத்துல விட்டுட்டு வந்துட்டேன், அந்த குழந்தை இப்பதான் சிவபெருமான் கண்ணை திறந்து இப்பதான் அவளை சேர்த்துக்கிறாரே தவிர, இந்த குழந்தை என்னிலேந்தோ சிவபிக்ஷையா அங்க கொடுத்தாச்சுன்னா அதனால இனிமே கல்யாணம் நடக்க வேண்டியதுதான் பாக்கி அப்படின்னு உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த சப்த ரிஷிகளுக்கும் சந்தோஷமாயிடுது. ஆயே இந்த பரமேஸ்வரன்ட்ட வந்து சொன்னா, பரமேஸ்வரன் கைலாயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார், அவருடைய எல்லாம் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் தான் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கு கொண்டு வரணுமே அதனால ஐஷின் வரணுமோ இல்லையோ கல்யாணத்துக்கு ஐஷின் வரணுங்கிறதுக்காக இவர் கைலாயத்துல இதெல்லாம் குமார சம்பவம்னு அந்த காளிதாசன் எழுதியிருக்கானோ இல்லையா, அதுல நன்னா அழகா அந்த கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்துறேன், பரமே மகாவிஷ்ணு வந்து கையை அப்படி பிடிச்சின்னு வர்றான் பரமேஸ்வரன் கையை, ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இல்லை, யார் இவ பெரியவரா அவர் பெரியவரான்னு என்ன கேக்குறது, ஏன் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். சிவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன் கைலாயத்துல, இங்க விசேஷமா பொண்ணு வீட்டுல நடக்கிறது கல்யாணம் என்ன அது என்ன, எல்லாருக்கும் கொடுத்து பத்திரிக்கை கொடுத்து அது பண்ணி இது பண்ணி சாப்பாடு ரெடி பண்ணி என்னென்னலாம் பண்ணுமோ விசேஷமா இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க கைலாயத்துல இவர் பார்த்து சும்மா உட்காந்துட்டு இருக்கானா சிவன், சிவனேன்னு உட்காந்துட்டு இருக்கான். அப்ப இந்த சிவதூதி எல்லாம் பார்த்தாராம், பார்த்ததுன்னா அதுகள்லாம் பாக்குறது என்னடா இது இவர் இப்படியே உட்காந்துட்டு இருக்காரு, ஏற்கனவே இவருக்கு அங்க வந்து எல்லாம் முக்கண்ணன்றா புலித்தோலை தான் கட்டிக்கிறேங்கிறா சாம்பலை போட்டுருக்கேங்கிறா இதெல்லாம் போட்டு இப்படியே போப்பர இருவர், அங்க போனா யாரும் மதிப்பாளா இவரு அப்படின்னு பும் பும் பும்னு ஒரு வாத்தியம் ஒண்ணு வாசல்ல வாசிச்சுட்டு இருக்கு, இந்த வாத்தியத்தையே வாசிச்சுட்டு அவர் போனார்னா அழகா ஒரு மேளம் தாளம் ஒரு வீணை வீணன்னு வாசின்னு போனா தானே எல்லாம் மாப்பிள்ளைன்னு அழகா கூப்பிடுவா, இந்த மாதிரியா வாசின் தண்டது குடுக்கியும் கிடுக்கியும் கட்டிண்டா போவா அப்படின்னு. இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாத்தையும் இந்த நவரத்னங்கள்லாம் வச்சு அந்த ரத்ன காரம் அந்த காதுல போட்டுக்கிறது கிரீடம் எல்லாத்தையும் வச்சுன்னு அங்க வச்சுட்டு போயிட்டான். பயமா சிவபெருமான்ட்ட இருக்குங்களே தவிர பெருமான வேண்டாம், பயமா எல்லாத்துக்கும் எல்லாம் வச்சுட்டு அப்படியே போயிருக்கு. இவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கு திருப்பியும் அங்கேருந்து, இது இவரை கட்டிக்கோன்னு எப்படி சொல்றது, இதெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க பட்டு பட்டு வேஷ்டி கட்டிக்கோங்க மாப்பிளையா கிளம்பணுமே எல்லாத்தையும் போட்டுக்கோங்கன்னு யார் வந்து சொல்றது அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காளாம். அப்புறம் நேர போய் மகாவிஷ்ணுட்ட போய் சொல்லிதான், உடனே அங்கேயிருந்து வர என்ன மாப்பிள்ளை அப்படியே உட்காந்துட்டு இருக்கே இதெல்லாம் போட்டுக்க வேண்டாமா போட்டுட்டு தானே போகணும் அப்படின்னா, ஓ இதெல்லாம் போட்டுக்கணுமா நான் ஏதோ எடுத்துன்னு போறதுக்கு வச்சிருக்காள் வச்சிருந்தேன் அப்படின்னா, மாப்பிள்ளையா கிளம்புங்கோ அப்படின்னாரா, ஓ மாப்பிள்ளையா கிளம்பணுமான்னாரா, ஒரு நிமிஷத்துல வேஷம் மாறி போச்சான் மாப்பிள்ளையா, அவருக்கு எப்படி போட்டுக்கணுமா, அவர் போட்டுண்டு இம்மே ரத்னாகாரத்தை எடுத்து போட்டுண்டாதான் ரத்னாகாரமா, அப்படியே நான் அந்த பாம்புக்கு போட்டு இருக்கிறதுல ரத்னமா மாறிடுத்து ரத்னாகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வேஷங்கள்லாம் வேஷம்தான், இது எல்லாம் வாளுக்கு ஒரு வேஷம்தான், பகவானா இருக்கிறதுனால அது கடவுள்னு ஒரு 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 பாட்டு ஒண்ணு உண்டு, கடவுள் ஏன் அப்படி முக்கண்ணனா இருக்கேர் அப்படின்னா அவர் கடவுள் அப்படின்னு அவர் பாட்டுல முடிப்பான். மூணு கண்ணு எழுதுன்னு அப்படின்னு சிங்க முகமா இருக்கு இவருக்கு, லக்ஷ்மி நரசிம்மர் பார்த்தா சிங்க முகமா இருக்கு, சிங்க முகமா ஒரு ஹஸ்பண்ட் வந்து உட்காண்டிருந்தாருன்னா உட்காண்டிருக்கிறப்ப ஒய்ஃப் எப்படி இருப்ப, வராக முகமா இருக்கு, பன்னி முகமா ஒருத்தர் வந்து உட்காண்டிருக்காருன்னா அவர் கூட எப்படி குடும்பம் நடத்த முடியும் இல்லையா, இவனும் பன்னி மூஞ்சியை காமிச்சா பரவாயில்ல ரெண்டு பேரும் பன்னியா இருக்கலாம் அப்படின்னா என்ன, அதெல்லாம் ஒரு ஒரு வேஷம்தான் இல்லையா. அதனால பகவான் மாறினாராம், தன்னா தானே மாப்பிள்ள மாறி மாறி சுந்தரேஸ்வரரா கிளம்பி அங்கேருந்து வர்றார் பரமேஸ்வரன் வர்றார் பார்வதியை கைப்பிடிக்கிறதுக்கு. பெரிய பெரிய இடத்துல கல்யாணம், ஹிமவானோட பொண்ணு எடுத்துட்டு பார்வதி தேவியை வந்து பகவான் மகாவிஷ்ணு வந்து கைப்பிடிச்சு கொடுக்குறாராம், இந்த மாப்பிள்ள தோழனா இருந்து இப்படி பார்வதியை வந்து விவாகம் பண்ணிக்கிறார். பரமேஸ்வரன் வந்து எல்லாரும் நம்ம எல்லாரும் கௌரி கல்யாணம் தானே பாடுறோம், அதுதான் மூத்த தம்பதியா இருக்கிறவா அங்க பரமேஸ்வரனும் பார்வதியும் வந்து மூத்த தம்பதி, எல்லாருக்கும் இருக்கிற முதல் தம்பதியா இருந்துட்டு நம்ம எல்லாரையும் நல்லபடியா வைக்கணும். அதான் அதனால இதான் பார்வதி வந்து பரமேஸ்வரன் கைப்பிடிச்சு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற, அடுத்த வாட்டி வந்து குமரன் பிறக்கிற ஒரு இதை பார்ப்போம், முருகன் பிறக்கிறத பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவம், ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராம. ஹரே குருவாயிரப்பா.